ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 9 பீஷ்மதேவரின் மறைவு பதம் 41. முனிகணநிருப ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெய முதிரே நிஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதினிஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் 9 அத்தியாயம் பதம் 41 பதம் பக்கம் 597. முனிகண நிருபவாரிய சங்குலேந்த சதசி யுதிஷ்டராஜ சுயேஷாம் அர்ஹணம் உபபேத ஈக்ஷணீயோ மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. முனிகண நிருபவாரிய சங்குலேந்த சதசி யுதிஷ்டராஜ சுயேஷாம் அர்ஹணம் உபபேத ஈக்ஷணீயோ மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரன் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். யுதிஷ்டிர மகாராஜனால் இயற்றப்பட்ட ராஜசீ யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அச்சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டார். இச்சம்பவம் நான் இருக்கும்பொழுதும் நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இச்சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். ஒருவரை உலக பேரரசரான யுதிஷ்டிர மகாராஜன் குருஷேத்திர யுத்தத்துக்கு முன் ராஜசூயாகத்தை செய்தார். அக்காலங்களில் ஆட்சிக்கு வந்த பேரரசர் தனது உயர்ந்த அதிகாரத்தை அறிவிப்பதற்காக உலகம் முழுவதும் ஒரு சவால் விடுவதற்காக ஒரு குதிரை அனுப்புவது வழக்கம். மேலும் அக்குறிப்பிட்ட பேரரசின் சவாலை ஏற்று அவர் உயர்ந்த அதிகாரத்தை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ ஆட்சியில் உள்ள எந்த அரசருக்கும் சுதந்திரம் இருந்தது. பேரரசின் சவாலுக்கு அடிபணிய மறுப்பவர் அவுடன் போர் செய்து வெற்றியின் மூலமாக தனது உயர்வை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டியிருந்தது. போட்டியில் தோல்வி கண்டவர் தன் வாழ்வை தியாகம் செய்து மற்றொரு அரசர் ஆட்சி புரிவதற்காக இடத்தை காலி செய்ய வேண்டும். எனவே யுதிஷ்டிர மகாராஜனும் கூட அத்தகைய சவால் குதிரைகளை உலகம் முழுவதிலும் அனுப்பி வைத்தார். உலகில் இருந்த எல்லா அரசர்களும் உலக பேரரசராக யுதிஷ்டிர மகாராஜனை ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்த உலகிலுள்ள எல்லா அரசர்களும் ராஜசயாகத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். அத்தகைய யாகங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெள்ளிகள் தேவைப்பட்டன. ஒரு சிற்றரசரால் அதை நிறைவேற்றுவது சுலபமல்ல. மிகப்பெரியதும் மிகவும் கஷ்டமானதுமான அத்தகைய ஒரு யாகத்தை இப்பொழுது கலியுகத்தில் செய்வது சாத்தியமல்ல. மேலும் இந்த யாக சடங்கிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய திறமையுள்ள புரோகிதரையும் யாராலும் பெறவும் முடியாது. எனவே அவ்வாறு அழைக்கப்பட்ட பின் உலகிலுள்ள எல்லா அரசர்களும் கற்றறிந்த முனிவர்களும் யுதிஷ்டிர மகாராஜனின் தலைநகரில் கூடினர். பெரும் தத்துவவாதிகள், சமயவாதிகள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பெரும் முனிவர்கள் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அதாவது பிராமணர்களும் சத்திரியர்களும் தான் சமூகத்தில் மிக உயர்ந்த தலைவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் கூட்டத்திற்கு பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தனர். சமூகத்தில் முக்கியமானவர்களான வைசியர்களும் சூத்திரர்களும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இக்காலத்து சமூக செயல் முறைகளின் மாற்றத்தினால் உத்தியோக அந்தஸ்துக்கு ஏற்ப மனித பிரிவுகளின் முக்கியத்துவம் மாறிவிட்டது. எனவே அப்பெருங்கூட்டத்தில் எல்லோருடைய மனங்களையும் கவர்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண விரும்புவதுடன் அவருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்தவும் விரும்பினர். இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்த பீஷ்மதேவர் அவரது வழிபாட்டுக்குரியவரான பரமபுருஷர் பகவான் அவரது சுயரூபத்துடன் தன் முன் நிற்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். எனவே பரமபுருஷரின் செயல்கள், உருவம், லீலைகள், நாமம் மற்றும் புகழ் ஆகியவற்றை தியானிப்பதே அவர் உண்மையாக தியானிக்கும் முறையாகும். பகவானின் அருவ அம்சத்தின் மீது தியானம் செய்வதாக நினைப்பதை விட அது சுலபமானதாகும். பகவானின் அருவ அம்சத்தை தியானிப்பது கடினம் என்று பகவத்கீதையில் 12 அத்தியாயம் 5 ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அம்முறையால் விரும்பிய பலன் பெரும்பாலும் அடையப்படுவதே இல்லை என்பதால் அது உண்மையில் தியானமே அல்ல, அல்லது நேரத்தை வீணாக்குவது மட்டுமே ஆகும். ஆனால் பக்தர்கள் பகவான் உண்மையான உருவத்தையும் லீலைகளையும் தியானிப்பதால் பகவான் சுலபமாக அடையப்படக்கூடியவராயிருக்கிறார். இதுவும் பகவத்கீதையில் 12 அத்தியாயம் 9 ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவான் அவரது திவ்யமான செயலிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் முன் முக்கியமாக குருஷேத்திர யுத்தத்தில் உண்மையாகவே இருந்தபொழுது அவர் பரமபுருஷ பகவானாக ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டு இருக்க மாட்டார் என்ற போதிலும் அவர் அக்காலத்தை சேர்ந்த மிகச்சிறந்த புருஷர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தார். புகழ்பெற்ற மனிதன் இறந்த பிறகு அவனை கடவுளாக வழிபடலாம் என்று விளம்பரம் தவறானதாகும். ஏனெனில் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை கடவுளாக மாற்றுவது சாத்தியமல்ல. பரமபுருஷர் நேரடியாக தோன்றியிருந்த போதிலும் அவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இவை இரண்டுமே தப்பான கருத்துக்களாகும். பகவான் மனித உருவில் உள்ளவர் என்ற கருத்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விஷயத்தில் பொருந்தாதாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதம் சககணரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சககணலலிதா ஸ்ரீவிசாகாம் ச. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிரூபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பகவத்கீதையில் எடுத்திருந்த ஸ்லோகம் வந்து, சாரி பாகவதத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில் பீஷ்மருடைய மறைவு. பீஷ்மாச்சாரியர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் எந்த மனநிலையில் இந்த உடலை விட்டார், அதுக்கான காரணங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பீஷ்மா தேவர் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்தை பண்ணி காமிச்சார். ஒன்று வாழும் கலை, இன்னொன்று இறக்கும் கலை. வாழும்போதும் அவர் கிருஷ்ண உணர்வில் இருந்தார். வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது அவர் எதிரணியில் இருந்த மாதிரி இருந்தது. எதிர்பிரிவில் கூட இருந்து அவங்க கூட துரியோதன் கூட இருந்து யுத்தம் செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவருடைய பிரார்த்தனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அவர் எதிரணியில் இருந்தால் கூட அவருடைய மனது அவருடைய செயல்கள் எல்லாமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதா இருக்கு. அப்படி பீஷ்மர் தன்னுடைய அஸ்திரங்களாலும் அந்த ஒரு யுத்த பூமியிலிருந்து கிருஷ்ணரை காயப்படுத்துறதாலும் அப்புறம் கிருஷ்ணரை கோபப்படுத்தியும் இந்த மாதிரி பல விதங்களில் அவர் ஒரு விதமாக அன்பு தொண்டு செய்கிறார். அந்த லீலையை வந்து கிருஷ்ணர் ரசிக்கிறார். உண்மையில் கிருஷ்ணோடைய உடல் வந்து பௌதிகமானதில்லை, கிருஷ்ணோடைய உடல் வந்து ஆத்மீயமானது தான். ஆத்மீயமான சரீரம் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் பீஷ்மருடைய கூறி அம்புகளால் தாக்கப்படும் போது அதில் ரத்தம் தோய்ந்திருந்ததும் பீஷ்மர் சொல்கிறார். அப்போ என்ன நடத்துனா, பகவானும் பக்தனுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றத்தை பக்தன் பீஷ்மர் வந்து எதிரணிலேருந்து தன் மேலே அன்பு தொடுக்கிறதை கிருஷ்ணர் ரசிக்கிறார், ஏற்றுக்கிறார். அதே போல் பகவானுடைய அந்த காரணமற்ற கருணை நினைச்சு பீஷ்மரும் மகிழ்கிறார். இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது பீஷ்மருக்கும் பகவானுக்கும் இடையில. ஸோ இப்படி பீஷ்மதேவர் அந்த அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு பல சம்பவங்களை நினைவு கூர்றார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒன்றுனா நினைவுபடுத்திகிட்டே வர்றார். யுத்த பூமியில் அர்ஜுனுடைய ரதத்தில் இருந்தது, பார்த்தசாரியாக இருந்தது, அப்புறம் கோபியில் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணது. இந்த இடத்துல யுதிஷ்டர் மகாராஜோட யாகத்தை பற்றியும் சொல்கிறார். யுதிஷ்டர் மகாராஜ் யாகம் செய்யும்போது கிருஷ்ணர் அங்கே இருந்தார். கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த சபையில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் யுதிஷ்டர் மகாராஜா அந்த யாகத்தில் வந்து கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை கொடுத்தார். அதில் பீஷ்மரும் திருப்தி அடைஞ்சார். காரணம் என்னன்னா, யுதிஷ்டர் மகாராஜ் ராசியாக பண்ண யுதிஷ்டர் மகாராஜ் ராசியாகம் செய்ததுக்கு முக்கிய காரணமே அவர் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் இந்த உலகத்தில் தெரியப்படுத்திருக்கார். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருக்கார், அவர் வந்து யாராவது ஒரு சாதாரண மனுஷனாவோ இல்லை ஒரு சத்திரிய அரசராகவோ நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்தை போக்குறதுக்காக கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக யுதிஷ்டர் மகாராஜ் ராசியாகம் பண்ண. அதே இங்கே ரெண்டு விஷயம் பிரபுப்பா பொருள் சொன்னார். ஒன்று வந்து யுதிஷ்டர் மகாராஜாவுடைய அந்த ராசி யாகத்தில் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அப்போ ஜனங்கள் மத்தியில் இருக்கிற தவறான கருத்துக்கெல்லாம் போயிடும். கிருஷ்ணர் வந்து ஒரு யது குலத்தில் வந்தவர்னோ இல்லை அவர் ஒரு ஆயர் குலத்தில் தோன்றினார்னோ அப்படி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவருடைய செயல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணருடைய செயல்கள் வந்து வியப்படையக்கூடியதாக இருக்கும். எல்லாரையும் வியக்க வைக்கும். ஏன்னா எல்லா பெரிய பெரிய தேவர்கள் கூட பிரமிச்சு போடுறாங்க. பிரம்மதேவர் சிவபான் கூட கிருஷ்ணருடைய லீலைகளில் பிரமிச்சு போடும்போது சாதாரண உயிர்வாழ்வு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. அதனால் எல்லாருடைய குழப்பத்தையும் போக்குறதுக்காக கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் ஸ்வயம் பகவான் தான் இந்த உலகத்தில் காமிக்கிறதுக்காக யுதிஷ்டிர மேலே இந்த அற்புதமான யாகம் செய்கிறார். அவர் தன்னுடைய புலன் திருப்திக்காக செய்யலை. குறிப்பாக சரித்திரத்தில் நிறைய அரசர்களுடைய பேரெலாம் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து வரலாற்றில் பார்த்தா தன்னுடைய புலன் திருப்திக்காக நிறைய யாகம்லாம் செய்திருப்பாங்க. ஆனால் பாகவதத்தில் சொல்லக்கூடிய சத்திரிய அரசர்கள்லாம் தன்னுடைய புலன் திருப்திக்காக யாகம் செய்யலை, அவங்க எல்லாருமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் பண்ணாங்க. பரிசுத் மகாராஜ் ஆகட்டும், யுதிஷ்டிர மகாராஜ் ஆகட்டும், ராமச்சந்திர பகவான், பிருத்து மகாராஜ், இந்த மாதிரி நிறைய அரசர்கள் நம்ம பாகவதத்தில் பார்க்கலாம். அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து பகவானை திருப்திப்படுத்துறதாக தான் இருக்கு. ராமச்சந்திரரே ஸ்வயம் பகவான் தான், அவர் ஒரு சத்திரிய அரசருடைய நிலையை ஏற்றுட்டிருந்ததுனால அவர் யாகம் செய்கிறார். இப்படி ஒரே நோக்கம் தான், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இப்படி யுதிஷ்டிர மகாராஜ யாகத்தில் வந்து பல செயல்கள்லாம் பூர்த்தி அடைஞ்சிச்சு, பல விஷயங்கள். ஒன்று கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், இன்னொன்று வந்து எல்லாருமே அவருக்கு அவர்கிட்ட கேட்டு தான் அவர் பண்ணுவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விருப்பப்பட்டால் தான் செய்வார், கிருஷ்ணரோட விருப்பம் இல்லாமல் அவர் எதுவுமே செய்யலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பிரபுபாத் என்ன சொன்னார்னா, சாதாரண மனுஷன் இறந்து போகிறதுனால கடவுள் ஆகிட முடியாது, சாதாரண மனுஷன் வந்து கடவுளாக முடியாது. கடவுள் இந்த லோகத்தில் வரும்போது அவர் சாதாரண மனுஷனும் கிடையாது, ரெண்டுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் ஓரொரு பக்கத்துலேயும் ஓரொரு பிரார்த்தனைகளையும் பக்தி தொண்டு உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்ம தேவர், குந்தி மகாராணி, இவங்க எல்லாருமே வந்து தூய பக்தி தொண்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த பீஷ்ம தேவர் எவ்வளோ உன்னதமான நிலையில் இருக்கார், அவர் வந்து மரண தருவாயில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கூட அவர் பக்தி தொண்டு புகழ்ந்து சொல்கிறார். அவருடைய உடல் வேதனை, அவருக்கு சூழ்நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை ஒருத்தருக்கு மரணங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல், அந்த நேரத்தில் பேச முடியாது, உடலில் நிறைய வேதனைகள் இருக்கும், சாதாரணமாக உடலை விடுறவங்களுக்கே. இவருடைய அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு, அம்புக்கு இல்லை இடையில கூட கேப் கிடையாது, ஒரு அம்புக்கு இடையில கூட நுழை கை விரல் கூட நுழைய முடியாது, அவ்வளோ அம்பு படுக்கையில் அவர் படுத்திருக்கார். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து கிருஷ்ணரோட விருப்பத்தினால அவர் என்ன அதுவும் அவர் புரிஞ்சுக்கிறார், இது பகவானுடைய விருப்பம் தான், நான் அம்பு படுக்கையில் படுக்கணுங்கிறது பகவானுடைய விருப்பம், இன்னொன்று நான் வந்து இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் இருக்கணும், அது அது அதுவும் வந்து ஒரு பகவானுடைய விருப்பமாக தான் இருந்தது. ஏன்னா யுத்தம் முடியும் போது யுதிஷ்டிர மகாராஜ் வந்து குழப்பத்தில் ஆயிடுவார், இந்த யுத்தம் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கிருஷ்ணர் சொல்லி அவர் சமாதானம் ஆகலை. அர்ஜுனன் எப்படி பகவத்கீதை கேட்டு சமாதானம் ஆகிட்டாரோ, ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் வந்து கிருஷ்ணர் சொல்லி சமாதானம் ஆகலை. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணரோட வயதில் மூத்தவர் ஆயிடுறார், இன்னொன்று அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், அதனால் அவரால் அந்த யுத்தத்தில் நடந்ததெல்லாம் தாங்கிக்க முடியல. அவர் அந்த யுத்த பூமியில் வந்து பார்க்கும்போது நிறைய குதிரைகள், யானைகள், மனுஷங்க எவ்வளோ பேர் இறந்து எல்லாம் ரத்த ரணபூமியாக ரத்த பூமியாக இருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ அவருடைய வேதனையை போக்குறதுக்காக கிருஷ்ணர் அவரை வந்து பீஷ்மர்கிட்ட கூட்டிட்டு வந்தார். அந்த சமயத்தில் கூட பீஷ்மர் வந்து உன்னதமான தர்மத்தை போதிக்கிறார், சத்திரிய தர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, ஒரு அரசர் எப்படி பிரஜைகள்கிட்ட நடந்துக்கணும், அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் அந்த நேரத்தில் பீஷ்மாச்சாரியர். ஸோ அதனால் அவர் வந்து வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது எதிரணியில் செயல்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் அவர் அவருடைய உன்னதமான நிலையிலால் 12 மகாஜனங்களை ஒட்டுறார் பீஷ்மர். ஸோ எப்படி பாகவதத்தில் வந்து பீஷ்மருடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இந்த உடலை விடும்போது பகவான் நினச்சிட்டே இருந்தார். இன்னொன்று பக்தியில் உன்னதமான நிலை என்னென்னா, பகவானுடைய பிரிவில் ஆனந்தம் அடையிறது. பகவானை நினச்சிட்டு பகவான் பக்கத்தில் இல்லைனாலும் அவருடைய ஸ்மரணத்தில் இருக்கிறது ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது, அவருடைய பிரிவில் இன்பம் அனுபவிக்கிறது. ஸோ அது வந்து பக்தர்கள் வந்து நிறைய கோபி விருந்தாவனத்து கோபிகள், பீஷ்மர் கூட கிருஷ்ணர் கூட ரொம்ப நெருக்கமா இல்லை, அர்ஜுனனுக்கு இந்த நெருக்கம் கூட பீஷ்மர் இருக்குல்ல, ஆனால் அவர் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருந்தார். எப்படி பாகவதத்தில் வந்து கிருஷ்ணருடைய ஸ்மரணம், கிருஷ்ணர் எப்படி நம்ம ஸ்மரணம் பண்ணுறது, அவர் மேலே எப்படி பக்தி தொண்டை வாழ்த்துக்கிறது, இதெல்லாமே பாகவதத்தில் போதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் தோன்றி ஸ்ரீமத் பாகவத புராணமே போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, இந்த புராணம் வந்து அழுக்கற்றது, அமலம் புராணம், பிரேம பருவத்துவ மகான், இந்த ஸ்ரீமத் பாகவதம் வழிபடப்பட வேண்டியது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், 5 விதமான வழிபாடுகளை சொல்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபடப்பட வேண்டியவர், அவருடைய பிருந்தாவனம் வழிபடப்பட வேண்டியது, ஸ்ரீமத் பாகவத கோபிகள் பகவானுடைய பக்தர்களே உயர்ந்த கோபிகள் வழிபடப்பட வேண்டியவங்க, அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் வழிபடப்பட வேண்டியது, தூய பக்தி தோன்று கிருஷ்ண பிரேமம் வழிபடப்பட வேண்டியது. இதை சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துறார். ஸோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்து யுதிஷ்டிர மகாராஜ் யாகம் செய்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினார், அது வந்து அந்த காலத்தில் சாத்தியமாக இருந்தது. இப்போ உள்ள காலத்தில் வந்து கலியுகத்தில் வந்து அந்த மாதிரி யாகம் செய்யறதுக்கு யுதிஷ்டர் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மன்னரோ இல்லை அதுக்கு தகுந்த பிராமணர்களோ கிடையாது. அதனால கலியுகத்தில் வந்து மிக உயர்ந்த பிராமணர்களே சேஷ்டர். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பிராமண குலத்தில் தோன்றினார். அவர் பிராமண குலத்தில் தோன்றா அந்த குலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இருந்தாலும் அவர் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சங்கீர்த்தன யஜ்யம் அதை கொண்டு வந்திருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சங்கீர்த்தன யஜ்யம் நம்ம செய்தோம்னா யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி ராசு யாகம் பண்ணி பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த சங்கீர்த்தன யஜ்யம் பண்ணி நம்ம சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும். இந்த சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷம் அடைகிறது மட்டும் இல்லை, சங்கீர்த்தன யஜ்யம் செய்யும்போது நம்ம எல்லாருமே சந்தோஷம் ஆயிடும். சர்வோபவந்து சுகினா, இந்த உலகத்தில் எல்லாருமே திருப்தியை சந்தோஷம் ஆயிடுவாங்க. அந்த சங்கீர்த்தியகத்தை பண்றதுக்காக சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றினார். கலியுகத்துல வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தோன்றி இந்த சங்கீர்த்தியகத்தை பிரச்சாரம் செய்தார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வரும்போது தன்னுடைய சகாக்களோட வர்றார். அவர் தனியா வர்றதில்ல, அவருடைய அந்த சங்கீர்த்தன இயக்கத்துல உதவி செய்யறதுக்காக தன்னுடைய நித்தியமான சகாக்களோட சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வர்றார். அப்படி வரும்போது சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் மூலமா தன்னுடைய சகாக்கள் மூலமா எப்படி பக்தி தோன்ற நம்ம செய்யறது, எப்படி கிருஷ்ணர் மேல நம்ம தூய்மையான அன்பை வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம வந்து பகவானுடைய பிரிவில் அவருடைய நினைவுல இருக்கிறது, எப்படி அவருடைய புனித நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான உன்னதமான விஷயங்களையும் வந்து உன்னதமான பக்தி தோன்றுடைய உன்னதமான சுவைகளை ரசங்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு அவரே கொடுத்தார். தன்னுடைய பக்தர்கள் மூலமா தன்னுடைய சகாக்கள் மூலமா அதை செய்தார். பக்தி தோன்றை எப்படி நம்ம சுவைக்கிறது, அந்த பக்தி தோன்றுடைய மகிமை என்ன, அந்த பக்தி தொண்டை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும், அதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நடைமுறையில் செய்து காமிச்சார், அவருடைய பக்தர்களையும் செய்து காமிச்சார். ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம வசந்த பஞ்சமிங்கிற உற்சவம் கொண்டாடிட்டு இருக்கோம். வசந்த பஞ்சமி வந்து வசந்த காலம் தொடங்குது இன்னிலேருந்து. இந்த வசந்த காலத்தில் வந்து விருந்தாவனத்தில் ராச நடனம் செய்வார் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய ராச நடனம் எப்பவுமே நித்தியமாக நடந்துட்டே இருக்கு. வசந்த காலத்தில் நடக்குது, அப்புறம் சரத் பூர்ணிமான்னு சொல்லிட்டு அது சரத்பூர்ம உற்சவ ராசனில் ராசனன் வந்து கார்த்திகை மாதத்தில் வரும். தாமோதர மாதத்தில் சரத்பூர்ணிமான்னு சொல்லி பௌர்ணமி அன்னைக்கு அன்றைக்கு கிருஷ்ணர் கோபிகளும் ராசனடம் பண்ணுவாங்க. அதை வந்து சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். ஸோ இந்த வசந்த ராசநிலை, இந்த வசந்த ராசநிலையை வந்து ஜெயதேவ் கோஸ்வாமி வந்து தன்னுடைய கீத கோவிந்தம் பாடலில் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். எப்படி கிருஷ்ணர் இந்த ராசநடனம் பண்ணதே இன்றைக்கு வசந்த பஞ்சமி அன்னைக்கு கிருஷ்ணர் ராசனடம் பண்ணார். அதே மாதிரி இன்னைக்கு விஷ்ணு பிரியா மாதாஜி, விஷ்ணு பிரியா தேவி, சைத்தன்ய மகாபிரபு நித்தியமான மனைவி விஷ்ணு பிரியா தேவியை தோன்றிய தினம், புண்டரீக வித்யாநிதி ஆச்சாரியர் தோன்றிய தினம், ரகுநந்தன் தாக்கூர் ஆச்சாரியர் தோன்றிய தினம், ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவர் தோன்றிய தினம், அப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய மறைவு தினம். நம்ம இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இவங்களுடைய சரித்திரங்கள்லேருந்து எப்படி நம்ம வந்து தூய்மையான பக்தி தொண்டை வளர்த்துக்கிறது, அவங்களுடைய காரணமற்ற கருணை, அவங்களுடைய எளிமையான பக்தி தொண்டு, அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய வைராக்கியம், இதெல்லாம் நம்ம கலந்து பயந்துக்கிருக்கிறோம். இந்த ஓரொரு பக்தர்களும் ஓரொரு ஆச்சாரியர்களும் எந்த அளவுக்கு பகவான் மேலே பிரேமத்தை வச்சுட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்க பகவான் மேலே அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, அவங்களுடைய சரித்திரத்தின் வாழ்க்கையிலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமா கலந்து பயந்துக்கலாம். முதல்ல விஷ்ணு பிரியா மாதாஜி. இப்போ விஷ்ணு பிரியா மாதாஜி, விஷ்ணு பிரியா தேவி சைத்தன்ய மகாபிரபு நித்தியமான மனைவி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர் பரமேஸ்வரன் கிருஷ்ணர். சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோங்கும் போது சைத்தன்ய மகாபிரபு இங்கே தோன்றும் அவருடைய சக்திகளும் இங்கே தோன்றுது. பகவான்கிட்ட மூணு விதமான சக்தி இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட மூணு சக்தி, ஸ்ரீசக்தி, பூசக்தி, லீலா சக்தி. மூணு சக்தி சொல்லலாம். கிருஷ்ணர்கிட்ட உள்ள சக்தி வந்து ஸ்ரீசக்தின்னு சொல்லலாம். ஸ்ரீசக்தி ஒன்று, அப்புறம் பூசக்தி ஒன்று, அப்புறம் லீலா சக்தி ஒன்று. அந்த ஸ்ரீசக்தி தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் லக்ஷ்மி பிரியா தேவியாக தோன்றினாங்க. சைத்தன்ய மகாபிரபு முதல் மனைவி லக்ஷ்மி பிரியா தேவி. ஸோ வல்லபாச்சாரியாருங்கிற ஆச்சாரியருடைய மகளாக இருந்தாங்க லக்ஷ்மி பிரியா தேவி. அந்த லக்ஷ்மி பிரியா தேவியை சைத்தன்ய மகாபிரபுக்கு நிமாய் பண்டிதருக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. ஸோ இப்படி லக்ஷ்மி பிரியா தேவியும் நிமாய் பண்டிதரும் திருமணம் செய்துன்றதை வந்து சைத்தன்ய பாகவதத்தில் விருந்தாவனதாஸ் தாக்கூர் ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு பரிமாற்றம், அவங்க ரெண்டு பேரும் நித்தியமான மனைவிகள், நாராயணனும் லட்சுமியும் எப்படி திருமண கோலத்தில் இருக்காங்களோ அதே போல கௌர நாராயணனும் லட்சுமி பிரியா தேவியும் நவதீபத்தில் எல்லோராலும் ஆச்சரியப்படுற அளவில் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக வாழ்ந்துருந்தாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய நிமாய் பண்டிதருடைய லீலையில் இலக்கணம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளத்துக்கு யாத்திரை போகிறார். அப்படி ஒரு கிழக்கு வங்காளம் யாத்திரை சென்றிருந்த சமயத்தில் லட்சுமி பிரியா தேவி சைத்தன்ய மகாபிரபுடைய நிமாய் பண்டிதருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவருடைய பிரிவுங்கிற சர்ப்பம் தீண்டி அவங்க அந்த உடலை விடுறாங்க. அப்படி அந்த உடலை விட்டு லட்சுமி பிரியா தேவி கௌர லீலையில் நித்தியமான லீலையில் திரும்ப அவங்க நுழைஞ்சிடுறாங்க. லோலோகத்தில் திரும்பவும் நித்தியமான நிலையில் திரும்பிடுறாங்க. இப்படி லட்சுமி பிரியா தேவியுடைய மறைவு சச்சி மாதாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா சச்சி மாதா லட்சுமி பிரியா தேவி தன்னுடைய பெண்ணாகவே பாவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அதிர்ஷ்ட லட்சுமி மாதிரி இருந்ததுனால சச்சி மாதாவுக்கு அவ்வளவு பிரியா அவங்க மேலே, ரெண்டு பேருக்கு அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருந்தது. அதனால் லட்சுமி பிரியாவுடைய மறைவு சச்சி மாதாவுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது. சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் வந்து கிழக்கு வங்காளத்தில் இருந்தப்போ இதை அவரால் உணர முடிஞ்சது. ஏன்னா அவர் வந்து ஸ்வயம் பகவான், அவருக்கு வந்து அவர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். இப்போ சச்சி மாதாவோட இதயத்தில் உள்ள வேதனையை நிமாய் பண்டிதனால புரிஞ்சிக்க முடிஞ்சது. உடனே அவர் தன்னுடைய யாத்திரையை முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வரார். வந்த உடனே அவர் செய்தி கேட்டுப்படுறார், இந்த மாதிரி லட்சுமி பிரியா மறைஞ்சிட்டாங்கன்னு. சில நிமிடங்கள் சைத்தன்ய மகாபிரபுவும் கொஞ்சம் வருத்தத்தில் ஆகிறார். தன்னுடைய நித்தியமான பக்தருடைய மறைவு பிரிவு வந்து அவருக்கும் வருத்தத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி சச்சி மாதா நிமாய் பண்டிதரும் நவதீபத்தில் தன்னுடைய லீலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சச்சி மாதாவுக்கு ரொம்ப வருத்தம். நிமாய் பண்டிதருக்கு வந்து இப்போது மனைவி இல்லை, இருந்த மனைவி இறந்துட்டாங்க. ஆனால் நிமாய் பண்டிதர் எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு அழகில், அறிவில், கல்வியில், இலக்கணத்தில் எல்லாத்துக்குமே தேர்ச்சி பெற்றவர். அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த லீலையை அவர் பண்ணிட்டுருக்கார் நவதீபத்தில். இப்போ சச்சி மாதாவுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனதில் தோன்றியது. இந்த லட்சுமி பிரியா தேவிங்கிறவங்க சைத்தன்ய மகாபிரபு லீலையில் கிருஷ்ணருடைய ஸ்ரீசக்தி, லட்சுமி தேவியை ஸ்ரீசக்தியை வந்து லட்சுமி பிரியா தேவியாக வந்தாங்க. அடுத்த லீலை ஒட்டுமொத்த நவதீபமும் கிருஷ்ணோட லீலா சக்தியாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்த நவதீபமும் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் லீலா சக்தி, அவருடைய லீலா சக்தி தான் நவதீபமாக தோன்றியிருக்கு. ஸோ இப்போ சச்சி மாதா சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கும்போது அங்கே சனாதன் மிஸ்ரா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். சனாதன் மிஸ்ரா வந்து விஷ்ணு பக்தர்லேயே ரொம்ப விஷ்ணு மேலே ரொம்ப பிரியமான பக்தி உள்ளவர். அவருக்கு ஒரு அழகான பொண்ணு, எல்லா விதத்திலையும் ரொம்ப அழகானவர். அழகு, அறிவு, பணிவு, எளிமை, எல்லா விதத்திலும் குறைந்தவன் கிடையாது விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியா தேவி கிருஷ்ணருடைய பூசக்தியாக சொல்லப்படுறாங்க. கிருஷ்ணருடைய பூசக்தி தான் விஷ்ணு பிரியா தேவியாக வந்ததா கௌர கணோ தேச தீபிகா. அதில் 47வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சனாதன மிஸ்ரயா புரசத்ர ஜிதோர்ணாப கிருஷ்ண பிரியா ஜெகன் மாதா யத் கன்யா பூஸ்வரூபிணி. அதாவது கிருஷ்ணலீலையில் சத்ரஜித், சத்ரஜித் வந்து சத்யபாமாவுடைய அப்பா, அந்த சத்ரஜித் தான் கௌர லீலையில் சனாதன மிஸ்ரராக வந்திருக்காங்க. கிருஷ்ணலீலையில் இருந்த சத்ரஜித் சத்யபாமாவுடைய அப்பா. சத்யபாமா பூமாவுடைய பூமாதேவியுடைய அவதாரமாக கருதப்படுறாங்க. ஸோ சத்ரஜித் அவர் தான் இங்கே சைத்தன்ய லீலையில் சனாதன மிஸ்ரராக வந்திருக்கிறதாகவும், சத்யபாமா அந்த பூசக்தி, அந்த பூசக்தி தான் விஷ்ணு பிரியா மாதாஜியாக வந்திருக்கிறதாகவும் கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் கவிகர்ண பூர்ணர் ரொம்ப அழகாக அதை வர்ணித்து சொல்லியிருக்கார். ஸோ அப்படி ஆக்சுவலி உண்மை என்னன்னா, சச்சி மாதா அடிக்கடி கங்கைக்கு போகும்போது அங்கே விஷ்ணு பிரியாவை சந்திச்சிருக்காங்க. விஷ்ணு பிரியா சச்சி மாதாவை சந்திக்கும் போது தான் அவங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவங்க கூட அன்பாக நடந்துக்குவாங்க. விஷ்ணு பிரியாவுடைய தெய்வீகமான குணம் என்னென்னா, அவங்க எப்போவுமே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. அவங்க ரொம்ப பவ்யமாக பணிவாக நடந்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை கங்கையில் குளிப்பாங்க, கங்கையை பூஜிப்பாங்க. ரொம்ப எளிமையாக பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி உன்னதமான தெய்வீகமான குணங்களால் ஏற்கனவே விஷ்ணு பிரியா சச்சி மாதாவோடைய இதயத்தை கவர்ந்தாங்க. நிறைய இடங்களில் சச்சி மாதா வந்து விஷ்ணு பிரியாவை சந்தித்து அவருக்கு தன்னுடைய முழு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு சமயம் கங்கை கரையில் சசி மாதா விஷ்ணு பிரியாவை சந்திக்கும்போது விஷ்ணு பிரியா மாதாஜி சசி மாதாவுக்கு நமஸ்காரம் செய்யும்போது சசி மாதா சொன்னாங்க, உனக்கு நல்ல கணவராக நல்ல குணம் உள்ள தெய்வீகமான ஒரு குணம் உள்ள ஒரு கணவரே உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எப்படி சசி மாதாவுடைய ஆசீர்வதிக்கப்பட்டு அவ்வளவு உன்னதமான குணங்கள் இருந்த விஷ்ணு பிரியாவே தனக்கு மருமகளாக வருவாங்கன்னு சசி மாதா வருவாங்கன்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. அந்த விஷ்ணு பிரியா மாதாஜியை அவங்க வந்து சனாதன் மிஸ்ரருடைய மகள் குலக்கா அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். அந்த குலக்காங்கிற பிராமணர் யாருன்னா அவர் வந்து சத்ரஜித்தோடைய சபையில் குலக்காங்கிற பிராமணர் சத்ரஜித்தோடைய சபையில் துவாரகால சத்யபாமாவை திருமணம் செய்திருக்கிறது கிருஷ்ணருடைய துவாரகாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். குலக்காங்கிற பிராமணர் சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக சத்ரஜித்தினால் அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த குலக்கா பிராமணர் கௌரலீலையில் காசிநாத பண்டிதராக வர, இந்த காசிநாத பண்டிதர் பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அப்போ ஒரு நாள் காசிநாத பண்டிதர் சச்சி மாதாட்ட வந்து சொல்கிறாங்க, நிமாய் பண்டிதர் எந்த விதத்திலும் அழகுலையும் சரி அவருடைய தேஜஸ் அவருடைய அழகு அவருடைய அறிவு புகழ் இதுலேயும் குறைந்தவர் இல்லை. அதே போல் சனாதன் விஷ்ணுன்னு ஒரு பிராமணர் இருக்கார், அவருடைய மகள் எல்லா விதத்திலும் நிமாய்க்கு பொருத்தமானவர், ரொம்ப அழகு ரொம்ப பணிவு ரொம்ப எளிமை எல்லா விதமான குணங்களையும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பொருத்தம் இருக்குது, நம்ம ஏன் விஷ்ணு பிரியாவை நம்ம நிமாய்க்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சமயம் காசிநாத பண்டிதர் வந்து சசி மாதரை சொன்னாங்க. சசி மாதா அப்படி ஆகட்டுமே நீங்கள் சனாதன்கிட்ட வேணால் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காசிநாதரும் விரைந்து வந்து சனாதன் மிஸ்ரிட்ட சொல்கிறார், நிமாய் பண்டிதர் வந்து மூன்று உலகத்திலும் போற்றக்கூடியவர், அவர் அவ்வளோ அழகு பாண்டித்தத்தில் அவர் யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன் அந்த நிமாய் பண்டிதருக்கு பொருத்தமானவங்க உங்களுடைய மகள் விஷ்ணு பிரியா, ஏன் நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு காசிநாத பண்டிதர் சனாதன் மிஸ்ரிட்ட சொன்னார். சனாதன் மிஸ்ரா ரொம்ப சந்தோஷம், நிமாய் பண்டிதர் மாதிரி தனக்கு ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கிய பண்ணியிருக்கணும், அப்படியே ஆகட்டும் இந்த உருப்படியே ஆகட்டும் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சனாதன் மிஸ்ரா தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறார். இப்படி சச்சி மாதாக்கும் விருப்பம் இருந்தது, சனாதன் மிஸ்ருக்கும் விருப்பம் இருந்தது, ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தினால அவங்க ரெண்டு குடும்பத்திலிருந்தும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போது ஊரெல்லாம் நவதீப் முழுதும் தெரியுது நிமாய் பண்டிதருக்கு திருமணம் நடக்க போகுது. பொதுவாக இந்த உலகத்தில் திருமணம் நடக்கிறதுனா நிறைய திருவிழா கோலமாகும், நிறைய பேர் விருந்து சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பௌத்திகமான திருமணம்னு சொல்ல முடியாது, திருமணங்கிறது ஒரு பந்தம் முடிச்சு, ஆனால் இது வந்து அந்த மாதிரி திருமணம் கிடையாது. இது வந்து லக்ஷ்மி பிரியா சாரி விஷ்ணு பிரியாவுக்கும் நிமாய் பண்டிதருக்கும் நடக்கூடிய திருமணத்தை வெறுமனே அந்த திருமணத்தை கேட்கறதுனாலேயே ஒருத்தர் வந்து எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்தும் பௌதிக முடிச்சுகளிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி விருந்தாவனதாஸ் தாக்கூர் தன்னை சைத்தன்ய பாகவத்தில் சொல்லியிருக்கார். யாரெல்லாம் வந்து இந்த கௌர நாராயணருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் நடந்த திருமண வைபவத்தை பற்றி கேட்குறாங்களோ சொல்கிறாங்களோ அதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெகு சீக்கிரமாகவே பௌதிக ஆசைகள்லேருந்தும் பௌதிக பந்தத்திலிருந்தும் பௌதிக முடிச்சிலிருந்து விடுபட்டு அவங்க வந்து சைத்தன்யமாக தூய்மையான பக்தி அடைவாங்க அப்படின்னு விருந்தாவன்தாஸ் தாக்கூர் சொல்லியிருக்கார். ஜாய் ஸ்ரீ விருந்தாவன்தாஸ் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீ விஷ்ணு பிரியா மாதாஜி கி. ஸோ எப்படி அவங்களுக்கு திருமணம்னு முடிவு பண்ண உடனே அந்த நவதீபத்தில் நதியால் புத்தி பாத்தாக்கான்னு ஒரு ஆச்சாரியர் ஒரு பக்தர் இருந்தார். புத்தி பாத்தாக்கான் வந்து பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தர், நவதீபத்திலும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிமாய் பண்டிதர் வந்து ஒரு பிராமணர், இந்த பிராமணுடைய கல்யாணத்தை வந்து ஏழை பிராமணுடைய கல்யாணம் மாதிரி நடத்த நான் விரும்பலை, மிக பிரம்மாண்டமானவர்கள் நடத்தணும், அதுக்குண்டான செலவுலாம் நானே ஏற்றுன்றேன் அப்படின்னு புத்தி பாத்தாக்கான் முன் வந்து என்ன சொன்னார், இந்த நிமாய் பண்டிதருடைய கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லா செலவுகளையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து மிக பிரம்மாண்டமான அளவில் விஷ்ணு பிரியா மாதாஜிக்கும் நிமாய் பண்டிதருக்கும் திருமண ஏற்பாடு செய்கிறார். ஊரெல்லாம் தோரணங்கள் கட்டி வாழை மரங்கள் கட்டி பந்தல் போட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பிராமணர்களை வர வச்சு அவங்களுக்குலாம் தானம் கொடுக்குறாங்க. அவர் கொடுக்கக்கூடிய தானம் ரொம்ப அழகாக விருந்தாவனதாஸ் தாக்கூரர் தன்னுடைய சைத்தன்ய பாவத்தில் வர்ணிச்சிருக்கார். எவ்வளோ பிராமணர் வந்தாலும் நிம்மா பண்ணுறது தானம் கொடுத்துட்டே இருக்கார், தானத்துக்கு கொடுக்குறது தேவையானதுலாம் புத்தி பத்தகான் கொடுத்துட்டே இருக்கார். சில சமயம் தானம் வாங்கினவங்க திரும்ப லைனில் வந்து தானம் வாங்குவாங்களாம், ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க திரும்ப வந்து வாங்குவாங்களாம், திரும்பவும் நிம்மதி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாராம். எவ்வளவு தடவை வந்தாலும் அவங்க 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 சந்தோஷப்படுற அளவுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரே டைம்ல மூணு தடவை தேவையான தானங்களுடைய பொருள் எல்லாம் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவாராம். இப்படி அங்குள்ள எல்லா பிராமணர்கள் நவதீபத்தில் உள்ள எல்லாருமே வந்து திருப்தி அடைஞ்சாங்க இந்த கல்யாண உற்சவத்துல. அவ்வளவு அற்புதமா புத்தி பார்த்தா கான் வந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் மகா பிரசாதம், வரவங்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள், ரொம்ப விமர்சையா இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கல்யாண வைபவம் நடந்திருக்கிறதா சரித்திரத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வைபவம் கல்யாண உற்சவம் வந்து புத்தி பார்த்தா கான் செய்தார். அப்போ வந்து சனாதன மிஸ்ரோட வீட்டுக்கு நிமாய் பண்ணது வந்து பல்லக்கில் எடுத்துட்டு வருவாங்க. பல்லக்கில் எடுத்துன்னு வந்து சனாதன மிஸ்ரர் வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கும் திருமண வைபவம் நடந்து திரும்பவும் ரெண்டு பேரும் பல்லக்கில் எடுத்துட்டு அவங்க வந்து சச்சி மாதா வீட்டுக்கு வராங்க. அப்போ நவதீபத்தில் உள்ளவங்களாம் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்து அவ்வளவு பிரமிச்சு போடுறாங்க. நிமாய் பண்டிதரையும் விஷ்ணு பிரியா பார்த்துட்டு ஒரு சில பெண்மணிகள் சொல்றாங்க நவதீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் சிவபெருமானும் பார்வதியும் மாதிரி இருக்காங்க. இன்னொரு பொண்ணு சொல்றாங்க இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இந்திரனும் சசியும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா லட்சுமி நாராயணன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருமே வந்து அவங்களுடைய அழகுல எந்த விதத்துலையும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்கள சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போடுறாங்க, பிரமிச்சு போடுறாங்க அந்த நவதீபத்தில் உள்ளவங்க எல்லாருமே. எப்படி மிக பிரம்மாண்டமா ரொம்ப அற்புதமா நிமாய் பண்டிதருக்கும் விஷ்ணு பிரியா மாதாவுக்கும் திருமணம் நடந்தது. எல்லா விதமான தெய்வீகமான குணங்களையும் விஷ்ணு பிரியா மாதாஜி பெற்றிருந்தாங்க. ரொம்ப பணிவோட நிமாய் பண்டிதருக்கு சேவை பண்ணாங்க. ஆனா நிமாய் பண்டிதர் அவர் வந்து அதிகமா விஷ்ணு பிரியா மாதாஜிட்ட பேசினதே இல்லை. விஷ்ணு பிரியாட்டியும் சரி லட்சுமி பிரியாட்டியும் சரி எப்பவுமே வந்து நிமாய் பண்டிதர் அவங்ககிட்ட எல்லாம் அதிகமா பேச மாட்டார். அவர் வந்து என்ன சொல்றதுன்னா எதுனாலும் தன்னுடைய அம்மா மூலமா தான் அவங்ககிட்ட பேசுவார். நேரடியா அவங்ககிட்ட போய் கேலி பண்றதோ ஆரம்பத்திலிருந்தே நிமாய் பண்டிதர் வந்து பெண்கள்கிட்ட கேலி செய்யறது அவங்க கூட சகஜமா பேசி பழகிறதெல்லாம் இல்லாம அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பவ்யமா கண்ணியமா நடந்துட்டு இருந்தார். மனைவிங்கிற முறையில கூட அவங்ககிட்ட கேலி பேச்சு செய்ய மாட்டார் நிமாய் பண்டிதர். எப்படி நிமாய் பண்டிதரும் விஷ்ணு பிரியாவும் இல்லற வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நிமாய் பண்டிதர் விஷ்ணு பிரியாவோட தனியாக கூட்டின்னு போய் பேசிட்டு அன்னைக்கு அன்று இரவு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நிமாய் பண்டிதர் சொல்கிறார் விஷ்ணு பிரியாட்ட அவங்களுக்கு நிமாய் பண்டிதருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் நடந்த அந்த உரையாடல் அந்த லீலையை வந்து சைத்தன்ய மங்கலத்தில் லோச்சன் தாஸ் தாக்கூர் ரொம்ப அற்புதமாக விவரித்து சொல்லியிருக்கார். நிமாய் பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணு பிரியாட்ட நான் வந்து நாளைக்கு சன்னியாசம் எடுத்துன்றான்னு இருக்கேன். ஏன்னா கலியுகத்தில் வந்து என்னுடைய இந்த அவதார நோக்கமே வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேம கொடுக்கணும், எல்லாரையும் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எல்லாரையும் பவானியை புனித நாமத்தை ஜபிக்க வைக்கணும், எல்லாரையும் பிறப்பு இறப்பது சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும், கட்டுண்ட ஆத்மாக்கள் மீது காரணமற்ற கருணையை செலுத்துறதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கேன். அதனால ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நான் பார்த்தா யாருமே வந்து இதை தீவிரமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் சன்னியாசம் எடுத்துகிட்டு இருக்கேன், சன்னியாசம் எடுத்துகிட்டு இன்னும் ரொம்ப தீவிரமாக கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு நிமாய் பண்டிதர் விஷ்ணு பிரியா மாதாஜி சொல்லும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. விஷ்ணு பிரியா மாதாஜி எப்படி கதறி அழகிறாங்க, அவங்க 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 அழகிறது வந்து பூமியே பொறுக்காமல் அப்படியே பூகம்பம் வந்துட்டு போல இருந்தான். அவங்களுடைய குரல் அவங்களுடைய அழுகை அவங்க வந்து நிமாய் பண்டிதருடைய பிரிவு அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களுடைய உடலெல்லாம் அப்படியே நடுங்குது, அவங்க தொண்டையெல்லாம் வறண்டு நாலாம் தழுதழுத்து போயிடுது, அவங்க அப்படியே அழுது அழுது மூச்சு அழுந்து விழுந்துடுறாங்க. ஸோ எப்படி அன்னைக்கு நிமாய் பண்டிதர் அதை சொல்லும்போது அவங்களால தாங்கிக்கவே முடியல விஷ்ணு பிரியா மாதாஜினால. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விஷ்ணு பிரியா மாதாஜி தன்னை சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா முழுமுதற்களுடைய விருப்பத்தை யாராலும் மாற்ற முடியாது. இன்னொன்று நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி பக்தர்கள் பகவானுடைய பிரிவில் ஆனந்தம் அடைகிறாங்க. விஷ்ணு பிரியா மாதாஜி நிமாய் பண்டிதர் சைத்தன் மாப்பு சன்னியாசம் எடுத்துட்டாருன்னா அவரை பார்க்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க ஸ்மரணத்திலே வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னா விஷ்ணு பிரியா மாதாஜினால சைத்தன் மாப்பு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட விஷ்ணு பிரியா மாதாஜினால சைத்தன் மாப்பு பிரிஞ்சிருக்க முடியாது, சைத்தன் மாப்புனாலும் விஷ்ணு பிரியா மாதாஜி பிரிஞ்சிருக்க முடியாது. நான் அவங்க ரெண்டு பேரும் நித்தியமா அவங்க தம்பதிகள். ஆனால் சைத்தன் மாப்பு என்ன சொன்னார்னா அவர் வந்து நான் எப்பவுமே உன்னுடைய இதயத்திலே இருக்கேன், எப்பவுமே நான் உங்க கூடதான் இருக்கேன், நான் உணவு விட்டு போகவே இல்லை, நான் உங்க கூடதான் இருக்கேன் அப்படின்னு சைத்தன் மாப்பு அவங்க சமாதானப்படுத்தினாங்க. அப்போது அதில் ஒரு சைத்தன் மாப்பு சன்னியாசம் எடுத்துட்ட உடனே ரெண்டு சேவகர்கள் ரெண்டு பக்தர்கள் ஆச்சாரியர் வந்து சச்சி மாதாவுக்கும் விஷ்ணு பிரியா மாதாவுக்கும் சேவகர்களாக இருந்தாங்க. வம்சிவதன தாக்கூரன் ஒருத்தர் ஈசான தாக்கூரன் ஒருத்தர். இதில் வம்சிவதன தாக்கூரர் ரொம்ப அற்புதமாக ஒரு மகாப்புடைய விக்கிரகத்தை செய்வார். சைத்திர மாப்பிய விக்கிரகத்தை பண்ணி அதை வந்து விஷ்ணு பிரியா மாதாஜி கொடுக்குறார். இப்போ நம்ம நவதீபத்தில் போனால் விஷ்ணு பிரியா தேவி கோயிலுங்கிற இடத்துல அந்த விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தை வந்து விஷ்ணு பிரியா மாதாஜி சைத்திர மாப்புவாக நினச்சி வழிபாடு பண்ணாங்க. சைத்திர மாப்பும் அந்த விக்கிரகத்திலேருந்து அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. எப்படி சைத்திர மாப்பு அவங்கள விட்டு பிரிந்து சன்னியாசம் எடுத்துட்டாலும் அந்த விக்கிரக ரூபத்தில் சைத்திர மாப்பு எப்பவுமே அவங்க கூட இருந்தாங்க. எப்படி இந்த விஷ்ணு பிரியா தேவி விஷ்ணு பிரியா மாதாஜி அந்த மகாப்புடைய விக்கிரகத்துக்கு சேவை பண்ணாங்க. அந்த விக்கிரகத்துடைய பாதத்தில் கூட கீழே வம்சிவதன தாக்கூர்னு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர். ஸோ எப்படி சைத்திர மாப்புடைய விக்கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு அவங்க பகவானுடைய பிரிவில் அந்த ஆனந்தத்தை ஸ்மரணத்தில் அவங்க அந்த ஆனந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சைத்தன்ய மாப்பு சன்னியாசம் எடுத்துனதுக்கப்புறம் நவதீப் வந்தால் கூட அவர் சச்சி மாதா தான் பார்த்தாரே தவிர விஷ்ணு பிரியா மாதாஜி பார்க்கல. ஏன்னா அவர் சன்னியாசம் எடுத்ததுனால தன்னுடைய மனைவியை பார்க்கறது அவ்வளவு சாஸ்திர ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியா இல்லைங்கிறதுனால சைத்தன்ய மாப்பு அவரும் அதை விரும்பலை. விஷ்ணு பிரியா மாதாஜியும் அவரை தொந்தரவு செய்யலை. அவர் என்ன சொன்னாங்க, விஷ்ணு பிரியா மாதாஜி சைத்தன்ய மாப்பு சன்னியாசம் எடுத்துன்னு எடுக்கிறேன்னு சொன்னோடனே பகவானே நீங்கள் உங்கள் விருப்பப்படி செயல்படலாம், உங்கள் விருப்பம் என்னவோ அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக அவர்களுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்தாங்க. எப்படி சைத்தன்ய மகாப்பிரபுடைய சன்னியாசிலீலை அவர் சன்னியாசம் எடுத்துட்டோன்னே விஷ்ணு பிரியா மாதாஜி வீட்டிலேருந்து வெளியே வரலையும். சூரியன் சந்திரன் கூட அவங்கள தரிசிக்க முடியாது, யாருமே அவங்கள பார்க்கல, யாராலும் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அவங்களுடைய தாமரை பாதங்களை தரிசிக்கிற பாக்கியம் பக்தர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். சில சமயங்களில் ஜீவ கோஸ்வாமி போன்ற பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சி. அதில் ஒரு இன்னொரு பக்தர் சீனிவாச ஆச்சாரி, சீனிவாச ஆச்சாரியரும் ஜீவகோஸ்வாமியும் சைத்திரமாபி லீலைக்கு அப்புறம் வந்தவங்க. சைத்திரமாபி லீலை அவர் முடிந்து போகும்போது போகக்கூடிய சமயத்தில் முடிந்து போனோடனே அதுக்கப்புறம் வந்தவங்க. அந்த டைமில் சச்சி மாதா விஷ்ணு பிரியா மாதாஜி இந்த உலகத்தில் இருந்தாங்க, ஜீவகோஸ்வாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே மாதிரி சீனிவாச ஆச்சாரியர், சீனிவாச ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமாக ஒரு சாட்சியாக இருக்கார். விஷ்ணு பிரியா மாதாஜி எந்த அளவுக்கு துறவரமாக தவம் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க சைத்தன்மாவுடைய பிரிவில் அவருடைய ஸ்மரணத்தில் அப்படிங்கிறது ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஒரு உதாரணமாக ஒரு சாட்சியாக இருந்தார். அவர் என்ன வர்ணிச்சிருக்காருன்னா, விஷ்ணு பிரியா மாதாஜி எப்போவுமே மகாபுரிய ஸ்மரணத்திலே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பானை வச்சுக்குவாங்க, ரெண்டு பானையில் ஒரு பானையில் முழுவதும் தானியங்கள் இருக்கும், அரிசி இருக்கும், தானியங்கள் இருக்கும், இன்னொரு பானை காலியாக இருக்கும். அவங்க ஒரு தானியத்தையும் எடுத்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, ஒரு தானியம் எடுத்து மகாமந்திரம் சொல்லிட்டு இந்த பானையில் வைப்பாங்க. அடுத்து ஒரு தானியம் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இப்படி ஒரு தடவையும் மகாமந்திரம் சொல்லி ஒரு தானியத்தையும் இன்னொரு பானையில் வைப்பாங்க. இப்படி காலையில் அதிகாலையில் மங்களாரத்திலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இது தொடர்ந்து நாமஜபம் உச்சாடனம் செய்துட்டு என்ன எந்த அளவுக்கு தானியங்கள் சேர்ந்திருக்கோ அதை சமையல் பண்ணி அதை கௌரங்க மகாபிரபுக்கு போகாவாக படைச்சு அதை பிரசாதமாக உட்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க வைராக்கியமாகவும் ஸ்ரத்தையாகவும் அந்தளவுக்கு அவங்க பக்தியும் சைத்தன்யாவுடைய ஸ்மரணத்திலையும் வாழ்ந்தாங்க. அது வந்து சீனிவாச ஆச்சாரியர் உதாரணமாக அவரே ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவர் ஒரு சாட்சியாக அவர் பார்த்தாருச்சு இந்த விஷ்ணு பிரியா மாதாஜியுடைய தபஸ்யா அவங்களுடைய விரதம் அவங்களுடைய பக்தி அவங்களுடைய ஸ்மரணத்தை வந்து சீனிவாசாச்சாரியை பார்த்து பிரமிச்சு போடுறார். யாருனால இப்படி பண்ண முடியும், 3 உலகத்திலையும் இப்படி யாராலும் இருக்க முடியாது, அது வந்து விஷ்ணு பிரியா மாதாஜினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் சீனிவாசாச்சாரியர் உணர்ந்தார். அவருடைய அவங்களுக்கு வந்து விஷ்ணு பிரியா மாதாஜி அவங்களுடைய கருணையை வந்து சீனிவாசாச்சாரியை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு பிரியா மாதாஜியுடைய தபஸ்யாவை எந்த மாதிரி சொல்றிருக்காங்கன்னா, ஆச்சாரியர் நம்ம முந்தைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சீதாதேவி இல்லாத சமயத்தில் அவர் நடித்த இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து ஒரு சத்திரிய அரசர், ஒரு ராஜாங்கிற முறையில் அவர் அந்த காலத்தில் ராஜா யாகம் செய்கிறாருன்னா கூட வந்து மனைவி இருக்கணும், மனைவி வச்சுருந்தா யாகம் செய்யணும். ஆனால் ராமர் வந்து ஏகபத்னி விரதனாக இருந்ததுனால சீதா மாதிரி ஒரு விக்கிரகத்தை பண்ணி அந்த விக்கிரகத்தை கூட யாகம் செய்தார். அவர் வந்து வேற பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கல, அந்த விக்கிரகத்தின் கூட வச்சு யாகம் செய்யணும். இது வந்து சீதா மாதாவுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்தது, ரொம்ப ஆனந்தம் கொடுத்தது. என்னுடைய கணவர் வந்து நான் எல்லா சமயத்திலும் கூட என்னுடைய அவர் நினச்சுன்னா இன்னொரு திருமணம் செய்திருக்கலாம், ஆனால் அவர் வந்து என்னை போலேயே ஒரு விக்கிரகம் பண்ணி அந்த யாகம் செய்தார். அதுக்கு நான் வந்து ஏதாவது மாறு செய் திரும்ப அது கைமாறு செய்யணுங்கிறதுக்காக அந்த சீதா பிராட்டியே அந்த பூதேவி பூசக்தியை வந்து விஷ்ணு பிரியா மாதாஜியா வந்து சங்கீர்த்தன யஜ்யம் பண்ணி சைத்தன் மகாபிரபுவின் ஸ்மரணத்தில் அவங்க விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. சைத்தன் மகாபிரபுவுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு இந்த ஹரிநாமத்தை சொல்லிட்டு அவங்க அதுக்கு திரும்ப அந்த அன்பு பரிமாற்றம் செய்து தான் நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க. எப்படி விஷ்ணு பிரியா மாதாஜியோடைய சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து மகாபிரபு மேலே அன்பாக இருந்தாங்க, அவருடைய பிரிவில் எந்த அளவுக்கு அவங்க ஆனந்தம் அனுபவிச்சாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹரிநாமத்தில் சுவையாக இருந்தாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க, பணிவான எளிமையான பக்தி, பணிவான பக்தி, இந்த மாதிரி அவங்களுடைய தெய்வீமான குணங்களை அடிக்கின்றே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அவங்களுடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அவங்க வந்து நமக்கு வந்து சுத்த பக்தி கொடுக்கக்கூடியவங்க, பக்தி சக்தின்னு கூட சொல்லலாம். அவங்க அதாவது பூசக்தி அப்படிங்கிறது அப்படிங்கிறதும் அவங்க வந்து கிருஷ்ணருடைய பக்தி, அதாவது டிவோஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்மீக சக்தியும் தரக்கூடியவங்க, ஆன்மீக சக்தியோடைய சுத்த பக்தியும் தரக்கூடியவங்க. இன்னைக்கு நம்ம விஷ்ணு பிரியா மாதாஜியிட்ட பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் வந்து ஒரு வைராக்கியம் வரணும், சைத்தன்மாவு மேலே தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யணும், அவருடைய ஸ்மரணத்தில் இருக்கணும், புனித நாமங்களை குற்றம் மட்டும் ஜபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ விஷ்ணு பிரியா மாதாஜிக்கு. இன்னொரு அற்புதமான ஆச்சாரியர் புண்டரீக் வித்யாநிதி. புண்டரீக் வித்யாநிதி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராவது வெறுமனே புண்டரீக் வித்யாநிதிங்கிற ஒரு திருநாமத்தை சொன்னாலே இந்த உலகத்துக்கே மங்களம்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார், புண்டரீக் வித்யாநிதின்னு சொல்லி அவருடைய திருநாமத்தை உச்சரிச்சிட்டாலே, அப்படி சொன்னதுனாலே வந்து என்ன, இந்த மூணு உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ புண்டரீக் வித்யாநிதி ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியர். அவர் சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் சைத்தன்மாவுடைய கிளைகளில் மூணாவது கிளையாக சொல்லப்படுறார். சைத்தன்ய சரிதாமத்தில் சைத்தன்மாவுடைய கிளைகளில் என்னென்ன பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வர்ணித்து சொல்லியிருப்பார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. அதில் புண்டரீக் வித்யாநிதி மூன்றாவது கிளையாக இருக்கார். புண்டரீக் வித்யாநிதி கிருஷ்ண லீலையில் ரிஷபானு மகாராஜ், ரிஷபானு மகாராஜ் கீர்த்திதா, அவங்க ரெண்டு பேரும் சைத்தன்யமாவுடைய லீலையில் புண்டரீக் வித்யாநிதியும் ரத்னாவதி அப்படிங்கிறவங்களாவும் தோண்டியிருக்காங்க. இதை வந்து கௌர கணோதேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் கவிகர்ண பூர்ணர் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கார். கௌர கணோதேச தீபிகாவில் ரிஷபானோ தயக்கத புரயோ விரஜ மண்டலே ஆதுனா புண்டரீகாக்ஷோ வித்யாநிதி மகாஷய சக்யபாவம் ஆஸ்வத ரத விரக கதர சைத்தன்ய புண்டரீகாட்சா மாயே தத்தவத் ஸ்வயம் பிரேம நித்யா காயித்தம் கௌர யாஸ்மின் தாதோ சுகி மாதவேந்திராசிய சிஷ்யத்யவத் கௌரவம் ச சத்யக்ரோத் தத் பிரகாச விசேஷாபி மிஸ்ர ஸ்ரீ மாதவோ மத ரத்னவாதி தூ தத் பத்னி கிரீதி த கிரீத பூத்ய பூதை. இந்த ஒரு ஸ்லோகத்தில் ரெண்டு ஸ்லோகத்தில் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். ரிஷபானு மகாராஜும், ரிஷபானு மகாராஜ் வந்து அவருடைய மனைவி கீர்த்திதா, இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீமதி ராதரனுடைய அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேரும் தான் புண்டரீக வித்யாநிதியாகவும் ரத்னாவதியாகவும் தோன்றியிருக்காங்க. இவர் வந்து மாதவேந்திர புரியோடைய சிஷ்யர். புண்டரீக வித்யாநிதி வந்து மாதவேந்திர புரியோடைய சிஷ்யர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் நவதீபத்தில் தன்னுடைய பக்தர்கள் கூட இருக்கும்போது, புண்டரீக் வித்யாநிதி, புண்டரீக் வித்யாநிதி, ஓ புண்டரீக் வித்யாநிதி, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கூட உள்ள பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னது திடீர்னு மகாபிரபு புண்டரீக் வித்யாநிதி, புண்டரீக் வித்யாநிதிங்களே, ஒருவேளை புண்டரீக் ஆக்ஷன்ங்கிறது பகவானுடைய திருநாமமாச்சு, அது வேற சொல்கிறாரோ. புண்டரீக் ஆக்ஷன்னா தாமரை இதழ் போல கண்களை உடையவர். அப்போது சைத்தன்ய மகாபிரபு பகவானத்தை கிருஷ்ணரத்தை அப்படி சொல்கிறாரோ, கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்கிறாரோ அப்படின்னு பக்தர்கள் நினச்சிருந்தாங்க. ஆனால் ஏன் வித்யாநிதிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா, அவர் கிருஷ்ணரை சொல்லலையே, புண்டரீகா காக்ஷான்னு சொன்னால் வந்து கிருஷ்ணரை சொல்கிறது, புண்டரீக் வித்யாநிதினு யாரோ ஒரு பேரை சேர்த்து சொல்கிறாரு, அது மகாபிரபுட்டே கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் கேட்டினாங்க. மகாபிரபு இன்னைக்கு என்ன ஒரு வித்தியாசமான பேர் நீங்கள் சொல்கிறீங்க, புண்டரீக் வித்யாநிதி, புண்டரீக் வித்யாநிதின்னு. அப்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து புண்டரீக் வித்யாநிதியோடைய மகிமையில் சொல்றது பத்து வாய் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாராம். பத்து விதமான இதழ்கள் வாய் இருந்தால் கூட என்னால் புண்டரீக் வித்யாவுடைய குணங்கள் உடைய வைபவங்களை சொல்லி முடிக்க முடியாது. அவர் அவ்வளோ ஒரு சுத்த பக்தர், அவ்வளோ ஒரு கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பிரேமம் உள்ளவர். அவருக்கு பிரேம நிதினு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. பிரேமத்தினுடைய நிதி அப்படின்னு சொன்னால் சொத்து, கடல், ஒரு எல்லாமே வச்சுட்டு இருக்கிறவர். அந்த கிருஷ்ண பிரேமத்துக்கே அவர் வந்து ஆச்சாரியர். பிரேம நிதி, ஆச்சாரிய நிதி, வித்யாநிதி, நாலேஜ், வெரி வெரி ஸ்காலர். அவர் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் குண்டரிக் வித்யாநிதி. இப்படி எல்லா விதத்திலையும் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுனாலே புகழப்பட்டவர். புண்டரிக் வித்யாநிதி அவருடைய அப்பா பேர் வந்து பானேஸ்வர், அம்மாவுடைய திருநாமம் கங்காதேவி. கங்காதேவிக்கும் பானேஸ்வருக்கும் சிட்டகாங் அப்படிங்கிற இடத்துல, கிழக்கு வங்காளத்தில் மேக்கலாங்கிற கிராமத்தில், கிழக்கு வங்காளத்தில் சிட்டகாங்கிற மாவட்டத்தில், மேக்கலாங்கிற கிராமத்தில், கிழக்கு வங்காளத்தில் புண்டரிக் வித்யாநிதி தோன்றினார். அவர் இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளோ பிரியம் அவர். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஸ்ரீமதி ராதாரணியுடைய பாவத்தில் வந்ததுனால புண்டரிக் வித்யாநிதி தன்னுடைய அப்பா ஆகிற ஸ்தானத்தை அவர் கொடுத்திருந்தார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், புண்டரிக் வித்யாநிதி அவ்வளோ தெய்வீகமான குணம் உள்ளவங்க, வெறுமனே அவரோட பேரை கேட்டாலும் இந்த உலகத்துக்கு மங்களமாகவும் சொல்றார், வெகு சீக்கிரமாக ஒரு நவதீபம் வருவார், என்னை சந்திக்கிறதுக்காக வருவார் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொல்றார். புண்டரிக் வித்யாநிதி வந்து நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி அவர் மாதவேந்தர் புரியோடைய சிஷ்யரும், ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்ல காரியதரிசியில மிகவும் பிரதானமான சகாக்கள் ஒருத்தர் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமிக்கு மிக நெருங்கிய நண்பரும் ஆவார். அவர் புண்டரிக் வித்யாநிதி நவதீபம் வரார். அப்படி நவதீபம் வரும்பொழுது ரெண்டு அற்புதமான லீலை நடக்கும். புண்டரிக் வித்யாநிதி நவதீபம் வராருன்னு தெரிஞ்ச உடனே நவதீபத்தில் எந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்தாலும் முகுந்த தத்தா போய் அவங்க சேவை பண்ணுவார். முகுந்த தத்தா ஒரு தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர், அவர் என்ன செய்வார்னா எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியும் சேவை பண்ணுவார். யாராவது புதுசாக நவதீபத்துக்கு ஆச்சாரியர் வராருன்னா அவருக்கும் சேவை பண்ணுவார். அப்போ புண்டரிக் வித்யாநிதியோடைய மகிமைகளை வந்து முகுந்த தத்தா தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து அவர் வராரு, நவதீப் வராருன்னு அவருக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக அவர் கிளம்புறார். கிளம்பி போகும்போது கதாதர பண்டிதர் கூட கூட்டின்னு போறார். கதாதர பண்டிதருடைய விசேஷம் என்னன்னா, அவர் குழந்தை பருவத்திலேருந்தே கிருஷ்ணர் மேல அவ்வளவு பிரேமம் உள்ளவர், அவ்வளவு பக்தி உள்ளவர். அவருக்கு வந்து எதுமேலும் பற்றுதல் கிடையாது, உலக விஷயத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ இல்ல பௌதிக பதத்திலேயோ எதுலையுமே பற்றுதல் கிடையாது. கதாதர பண்டிதருக்கு அவ்வளவு துறவரம், எதுலையுமே பற்றின்றி வாழக்கூடியவர் அவர். அவரும் வைஷ்ணவ, அவரு சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருந்தார்னா, ஒரு வைஷ்ணவன்னா எதுலையுமே பற்று இல்லாம ரொம்ப எளிமையா வாழக்கூடியவர், எந்த விதமான பௌதிக வசதியிலும் பௌதிக இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாத வைஷ்ணவ ஆச்சாரியத்தை அவர் பார்த்துட்டு இருந்திருக்க. அப்போ ஒரு நாள் புண்டரிக் வித்யாநிதி நவதீபம் வராருனோதும் முகுந்த தத்தா கதாதர் பண்டிதர் கூட கூட்டின்னு போனார். புண்டரிக் வித்யாநிதி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்கே போனால் பயங்கரமான வசதி, அவர் அவர் இருக்கக்கூடிய அறை வந்து பிரம்மாண்டமான ஆபரணங்களால் அணிகலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எங்கே திரும்பினாலும் கண்ணாடிகள் பதிக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து ரொம்ப விலை மதிப்பான ஆடைகளை ஆடை அணிகலங்களை அணிஞ்சிருந்தார். அவருடைய கேசம் கூந்தெல்லாம் அழகாக வாரி சீவியிருந்தார். பட்டு மெத்தையில் பல சேவகர்கள் கூட பட்டு குஷனில் உட்காந்துட்டு, அவங்கள குஷனில் தலகாணிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கை வச்சுட்டு, ஒரு சக்கரவர்த்தி ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமாக அப்படி ஒரு அழகாக அவர் உட்காந்துருக்கார். அவர் சுற்றியும் நிறைய பேர் சேவை பண்ணுறாங்க, நிறைய பேர் வெண்சாமரம் வீசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவர் புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முகுந்த தத்தா புண்டரிக் வித்யாநிதி வைஷ்ணவருக்கு பார்க்கறதுக்காக கதாதர பண்டிதருக்கு கூட்டி வந்தார். கதாதர பண்டிதர் பார்த்தாரு, என்ன வைஷ்ணவர் இவர், இப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவர் நான் பார்த்ததே இல்லையே, இவரை சுற்றியும் இவ்வளவு சேவகர்கள், இவ்வளவு விலை மதிக்க முடியாத ஆபரணங்களையும் பொருட்களையும் பயன்படுத்திட்டு இருக்கார். எங்கு பார்த்தாலும் பட்டு வஸ்திரங்கள், குஷன், மிருதுவான மெத்தைகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். குட்கா வேற குடிச்சுட்டு இருக்கார், அந்த புகையில இந்த வெத்தலை புகையெல்லாம் போடுவாங்க, அந்த பெரிய குட்கா வேற குடிச்சுட்டு இருக்கார். சுத்தியும் ஆபரணங்கள், நிறைய அணிகலன்கள், பாத்திரங்கள். அந்த இடமே ரொம்ப அழகு, அழகு சாதனங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம், அவ்வளவு அழகு. எப்பேற்பட்ட ஆள் உள்ள வந்தாலும் அந்த இடத்துல வசீகரிச்சு போடுவார். அந்த மாதிரி ஒரு அழகு சாதனங்கள் நிறைந்த இடத்துக்கு மத்தியில் உட்காந்துருக்கார். இப்போ கதாதர பண்டிதர் மனதில் பட்டுடுச்சு, என்ன வைஷ்ணவர் இவர், இந்த மாதிரி வைஷ்ணவர் வாழ்ந்து நான் பார்த்ததே இல்லையே, இவர் ஒரு வைஷ்ணவர் சொல்லி இவருக்கு சேவை பண்ண என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கதாதர பண்டிதர் நினச்சிடுவார். கதாதர பண்டிதர் மனதில் என்ன நினச்சிருந்தாருங்கிறத முகுந்த தத்தா புரிஞ்சுன்றார். ஓ, கதாதர பண்டிதர் இப்போ சந்தேகம் வந்துடுச்சு, புந்தரிக் வித்யாநிதி வந்து ஒரு வைஷ்ணவ சுத்த பக்தருங்கிறது அவருக்கு தெரியல, அவர் வந்து மனதால் அவருக்கு குற்றம் செய்துட்டாரு, இப்போ புண்டரிக் வித்யாநிதி யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்த தத்தா ரொம்ப அழகாக பாடக்கூடியவர், பாகவத ஸ்லோகம்லாம் ரொம்ப அழகாக பாடுவார். அப்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் மூன்றாவது காண்டம் ரெண்டாவது அத்தியாயம் 23 ஸ்லோகத்தில் கபில தேவர் தன்னுடைய அம்மா தேவகுதி கிட்ட கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாரு. அகோ பாக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய தபி அசாத்விதி தேவே கதிம் தாத்ரி ருச்சிதம் ததோன்யம் கிம்பா தயாலும் சரணம் தபத்யே. சொல்றாருன்னா பூதனா ராட்சசி என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், அவருடைய மார்பில் காலக்கூட்டாங்கிற வசத்தை தடவிட்டு வந்தா, அந்த வசம் தடவிட்டு வந்தது நோக்கம் கிருஷ்ணரை கொள்றதுக்காக. ஆனா கிருஷ்ணர் அவ கொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தா கூட, தன்னுடைய மார்பில் கொடூரமான வசத்தை தடவிட்டு வந்தா கூட, கிருஷ்ணர் அவருக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. தன்னுடைய ஆன்மீக லோகத்தில் அம்பிகா கிளிம்பிகான்னு சொல்லி ஒரு நர்ஸு யசோதாவுடைய சேவையிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து அவளுக்கு அவ்வளோ கருணை கொடுத்தாருன்னா, இவ்வளோ இவரை மாதிரி கருணை வாய்ந்தவங்க இந்த உலகத்தில் யார் தான் இருக்க முடியும்? அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, கிம்பா தயாலும், இந்த மாதிரி ஒரு கருணாமூர்த்தி யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை படித்து கேட்ட உடனே புன்றிக வித்யாவினால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. அவர் உடனே அவருடைய உடலில் அஷ்ட சாத்விக பாவம் ஏற்படும். அவர் வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவர் உடல்லாம் நடுங்கும். நான் எல்லாம் தவிர்த்துணும், உடலுக்குள்ள மயில் கூச்சி அறிஞ்சிடும். சில சமயம் அவர் அழுறார், சில சமயம் உருண்டு பரல்றார். அப்படி அவர் தன்னை மீறி நிலையில போயிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அங்குள்ள சோஃபா அங்குள்ள குஷன் கிசெல்லாம் பிச்சு பஞ்செல்லாம் பறக்குது. இந்த ட்ரெஸ் குர்த்தாலாம் கிழிச்சிட்டாரு, தலைமுடியெல்லாம் களைஞ்சு போய் அங்குள்ள கண்ணாடியெல்லாம் உடஞ்சு, அவ்வளவு அலங்கார சாதனங்கள் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலைகீழ மாறிடும். எல்லா இடத்தையும் தும்சமாக்கி கடைசியில் அவரை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு 10-15 பலவான்கள் வந்து அவரை பிடிக்க வருவாங்க. அவரை பிடிக்கவே முடியாது. அவர் உருண்டு பரண்டு என்ன சொல்றதுன்னா, ஒரு மதம் பிடிச்சவன் போல ஒரு என்ன சொல்ல, அவருடைய நிலையை வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஆட்களாலோ இல்லை பக்தியில ஆரம்ப நிலையில் உள்ளவனால புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு ஒரு உன்னதமான நிலை. வெறுமனே கிருஷ்ணாங்கிற நாமத்தை கேட்ட மாத்திரத்துல, கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவன் கேட்ட மாத்திரத்துல தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாம அவர் உருண்டு பரண்டு அந்த இடத்தையே கொஞ்ச நேரத்துல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாத்திடுவார். இப்படி அவர் யாராலும் கட்டுப்படுத்த முடியாம கடைசியில் அவர் அப்படியே அங்கே இங்கே ஓடி குதிச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அப்படியே மூர்ச்சி அடைந்து விழுந்துடுவார். 10 பேர் சேர்ந்து கட்டுப்படுத்த முடியாதவர் பக்தியில அந்த 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 பாவத்தில் உன்னதமான நிலையில, பிரேமத்தில் உன்னதமான நிலையில போய் அப்படியே மூர்ச்சி அடைந்து விழுந்துறார். 6 மணி நேரம் பேச்சு மூச்சே கிடையாது. 6 மணி நேரம் அப்படியே தன்னை மறந்த நிலையில் இருக்கார். பார்த்த உடனே கதாதர் பண்டிதர் அப்படியே பிரமிச்சு போடுவார். பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவன் கேட்ட மாத்திரத்திலே இவர் இவ்வளவு தூரம் பாவத்தை வெளிப்படுத்துறாருன்னா, அப்ப இவர் எவ்வளவு சுத்த பக்தரா இருக்கணும். நான் இவர் வெளித்தோட்டத்தை பார்த்து நான் இவருக்கு அபராதம் செய்துட்டேனே, பெரிய ஒரு அபராதி, நான் வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டேன்னு சொல்லி கதா கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரே பிராயசித்தம், நான் வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரே பிராயசித்தம் அவருக்கு சேவை பண்றதா, அதை தவிர அவர் வழியே கிடையாது அப்படின்னு மூந்த தத்தரை சொல்ற. மூந்த தத்தரே, நான் இவருடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம நான் இவர் அபராதம் செய்துட்டேன், தயவுசெய்து நான் இவர்கிட்டயே தீட்சை வாங்கணும், தயவுசெய்து எனக்கு அவருடைய கருணையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே புன்றி வித்யாரணி கொஞ்ச நேரத்தில் நினைவு திரும்புறார். நினைவு திரும்பினோடனே முகுந்த தத்தா கதாதர பண்டிதரை புன்றி வித்யாரணி கூட்டின்னு போறார், கூட்டின்னு போய் அறிமுகப்படுத்துறார். இந்த மாதிரி இவர்தான் கதாதர பண்டிதர்னும், நான் இவரை கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப வைராகிய பக்தி, பற்றில்லாமல் பக்தி செய்யக்கூடியவர், சின்ன பால்யத்திலேருந்தே கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு கதாதர அப்படி கட்டி தழுவின்றார். அவர் கண்களிருந்து வரக்கூடிய கண்ணீரானது அப்படி கங்கை அருவி மாறி வந்து அந்த பிரேமம் அவரை உடலெல்லாம் நினைச்சது. ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதாதர சொல்றார், உங்களை மாதிரி ஒரு ஆச்சாரியர் எனக்கு குருவாகிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன், நீங்க தயவுசெய்து தீட்சை கொடுத்து என்னை உங்க சிஷனா ஏத்துட்டுருந்தோம். அப்போ புன்றி வித்யாரணி சொல்றார், இந்த மாதிரி ஒரு சிஷ்யர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். நீ வந்து பக்தர்களே ரொம்ப ஒரு மணி மகுடம் மாதிரி, ஒரு மணி மாதிரி. ஸோ உனக்கு நான் தீட்சை கொடுத்து நான் பெருமை அடைகிறேன், சீக்கிரமாகவே நல்ல முகூர்த்தத்தில் நான் அவருக்கு தீட்சை தரேன் அப்படின்னு புன்றி வித்யாநிதியும் கதாதர பண்டிதரும் அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் புன்றி வித்யாநிதி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வர்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு புன்றி வித்யாநிதி பார்த்த உடனே, உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி யார் வந்தாலும் முதல்ல அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் இல்லையா, எந்த பக்தர் வந்தாலும் அவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியராக இருந்தாலும் முதல்ல நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா புன்றிக்கு வித்யாநிதி சைத்தன்யம் அவர் பார்த்த சந்தோஷத்துல ஓடி வர, சைத்தன்யம் அவர் ஒரு பார்த்த உடனே, ஓ புன்றிக்கு வித்யாநிதி என்னுடைய அப்பா என்னுடைய தகப்பனா இருந்தீங்க அப்படின்னு கட்டி தழுவிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரோட அன்பு பரிமாற்றத்தை பார்த்து அங்குள்ள பக்தர்கள் எல்லாம் ஹரிபோல் ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய கண்களிலிருந்து அப்படியே பல 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 பலன்னு அப்படி கங்கை பெருக்கெடுத்து வர மாதிரி தண்ணீரால பிரேம நீர்னால ரெண்டு பேர் அப்படின்னு நினைச்சிட்டு பல மணி நேரங்கள் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தெளிவிட்டு அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்மா ரொம்ப திருப்தி அடைகிறார் புண்டரீக உதயனை தரிசித்ததும். அதுக்கப்புறம் புண்டரீக உதய சைத்தன்மாவுக்கு பக்கத்திலேயே சொரூப் தாமர் இருந்தார். சொரூப் தாமர் புண்டரீக உதயன் ரெண்டு பேரும் நண்பர்கள். ஒருத்தர் ஒருத்தருடைய பாதங்களை இருப்பை அவர் கால பிடிக்கிறார், அவர் இரு கால பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவருடைய பாதத்துள்ளி எடுத்து தலையில வச்சுட்டு முயற்சிக்கிறாங்க. ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சைத்தன்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளவு அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சைத்தன்மா அப்புறம் புண்டரீக உதயநிதியும் சொரூப் தாமரும் அன்பு பரிமாற்றம் பண்ணதை பார்த்து தன்னுடைய பக்தர்கிட்ட எல்லாம் சொல்லி ஆனந்தம் அடைஞ்சார். சோ இப்படி புண்டரீக உதயநிதி சில காலங்கள் நவதீபத்தில் தங்கியிருந்தார். அவர் அடிக்கடி சைத்தன்மா அப்படி லீலையில நிறைய லீலையில பங்கெடுத்துட்டு இருக்கார். அப்புறம் பூரியில ஜெகநாத பூரியில ஒரு அற்புதமான லீலை நடந்தது புண்டரீக வித்யாநிதிக்கும் ஜெகநாதருக்கும். ஜெகநாத பூரி ரத யாத்திரை உற்சவம் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவர் அடிக்கடி வந்திருக்கார். ஒரு சமயம் ஜெகநாத பூரியில ஓடன சஷ்டின்னு ஒரு திருவிழா நடக்கும். இந்த ஓடன சஷ்டி அப்போ ஜெகநாதருக்கு வஸ்திரங்களை வந்து சமர்ப்பிப்பாங்க. கம்பளி வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிப்பாங்க. பொதுவா எல்லா பாண்டர்களும் அங்குள்ள பக்தர்கள்லாம் வந்து ஜெகநாதருக்கு இந்த புது வஸ்திரங்களை அர்ப்பணிப்பாங்க. அப்போ ஒரு நாள் சொரூப் தாமோதரரும் புண்டரீக உதயனும் பேசிக்கிறாங்க. புண்டரீக உதயன் என்ன சொல்றாருன்னா, சொரூப் தாமோதர்கிட்ட நான் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. பக்தித்தனுடைய விதி என்னது, எந்த புது வஸ்திரமா இருந்தாலும் பகவானுக்கு கொடுக்கணும் அதை வாஷ் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். சுத்தம் பண்ணாத ஒரு வஸ்திரத்தை எப்படி நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம், அது வந்து சாஸ்திர முறைப்படி அது தவறானது, அது அது அபராதம். சுத்தம் செய்யாத சலவை செய்யாத ஒரு வஸ்திரத்தை பகவானுக்கு போறது அபராதம். இந்த மன்னரும் பாருங்க பிரதாபுருத்தரும் அந்த வஸ்திரத்தை வந்து தன்னுடைய தலையில வேற வச்சுன்றாரு அவர். ஸோ இதனால என்ன, அந்த வஸ்திரத்தை தொட்டாலே குளிக்கணும். சுத்தம் செய்யாத வஸ்திரத்தை பயன்படுத்தினா அது வந்து அசுத்தமாயிடும். இந்த மாதிரி அசுத்தமானது ஏன் வந்து இவங்க ஜெகநாதருக்கு படைக்கிறாங்க, இதை என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புண்டரீக உதயநிதி சொரூப் தாமர் சொல்றார். சொரூப் தாமர் சொல்றாரு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க இங்கே வந்து இவங்க ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. பழங்காலங்களாக அந்த புது வஸ்திரங்களை ஜெகநாதருக்கு படைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க பக்தியோட அன்போடு கொடுக்குறாங்க, ஜெகநாதருக்கு அன்போடு படைக்கிறாங்க. இல்லை இல்லை என்னதான் அன்போடு கொடுத்தாலும் அது எப்படி அவங்க பக்தியோடைய விதிமுறைகளை மீறி எப்படி செய்யலாம், அவங்க அப்படி செய்யக்கூடாது, இல்லை அவங்க வந்து ஜெகநாதருக்கு எப்படி அந்த மாதிரி செய்யலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள் பண்ணக்கூடிய அந்த பகவான்கிட்ட செய்யக்கூடிய சேவையில் அவர் குறை கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி அவர் வஸ்திரங்களை வந்து கழுவாமல் எப்படி அவங்க ஜெகநாதருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்க. பேசிட்டு வந்தோடனே அன்னைக்கு நைட்டு சொரூப் தாமர் அவர் தங்குற இடத்துக்கு போயிடுறாரு, புண்டரீக உதயநிதி அவர் தங்குற இடத்துக்கு போயிடுறாரு. அப்படி நைட்டு கனவுல ஜெகநாதர் பலராமர் வந்துடுவாங்க, வந்து பலார் 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 அறவழு புண்டரீக உதயநிதிக்கு கண்ணும் கண்ணும் அறிவாங்க ஜெகநாத் பலராமரும். புண்டரீக உதயநிதி அஜிஜோ அஜிஜோ யாரு கண்ணு முடிச்சு பார்த்து ஜெகநாத் பலராமர் இருக்காங்க. ஓ பகவானே முழுபதர் கடவுளே, நான் உங்களை சரணஞ்ச ஆத்மா, என்னை அடிக்காதீங்க என்னை கொருடிவிங்க போல இருக்கேன், என்னை காப்பாத்துங்க. இன்னும் ஜெகநாத் சொல்ல, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய பக்தர்கிட்ட நீ குறை கண்டுபிடிப்பேன், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அவங்க அன்போடு கொடுக்கறத வந்து நீ நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஏற்றுட்டுருக்கேன், நீ இப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் வந்து அவர் கண்டிக்கிறார். நீ வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டேன், உனக்கு மன்னிப்பே கிடையாது, உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெகநாதும் பலராமரும் போட்டு அவரை கண்ண கண்ணமாக அறையிறாங்க. புண்டரீக உதயநிதி ஒரு வழியாக, பகவானே என்ன ஒருபோதும் உங்கள் பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்க மாட்டேன், ஒருபோதும் நான் வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ண மாட்டேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சு விட்டுடுங்க, இப்போ அவனை விடுறேன், இனி ஒருக்கா இது மாதிரிலாம் பண்ணேன் உனக்கு இன்னும் நல்லா தர்மாடி விழுகும் அப்படின்ட்டு ஜெகநாத பலராமர் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் நேராக சொரூப் தாமத்தை ஓடி வர்றார். ஓடி வந்தோடனே சொரூப் தாமர் முகத்தை பார்க்குறாரு, என்ன முகம்லாம் வீங்கி இருக்கு, அங்கங்கே செவந்திருக்கு அப்படின்னு. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் இல்லையா அந்த வஸ்திர விஷயம்லாம், அந்த மாதிரி வஸ்திரங்களை வந்து செலவு பண்ணாமல் எப்படி ஜெகநாதர் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பக்தருடைய குறை சொன்னேன் இல்லையா, நைட் அந்த ஜெகநாத பலராம் வந்து கண்ணை கண்ணமாக அரைஞ்சிட்டாங்க, அவங்க அரை இன்னும் எனக்கு வழி தாங்க முடியல அப்படின்னாரு. சொரூப் தாமருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும், நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்க, ஜெகநாதரே வந்து உன்னை திருத்தியிருக்காரு, ஜெகநாதரே வந்து உன்னை அரைஞ்சிருக்காரு, நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்க, எவ்வளோ எந்த பக்தருக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, யாருக்குமே சரித்திரத்தில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, எந்த பக்தரையும் பகவான் நேரடியாக வந்து திருத்தினதே இல்லை, அவங்க தவறு பண்ணும்போது வைஷ்ணவராதம் பண்ணும்போது அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்க, ஜெகநாதரே கூட அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்காரு, எங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொருத்தாமர் சொல்றாரு. ஆ புண்டரீக தேவர் சொல்ற, ஆமா ஆமா நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், ஜெகநாதர் வந்து என்னை அன்போட அறிஞ்சிருக்காரு, அப்ப ஜெகநாதர் என்ன சேவோட ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி புண்டரீக தேவநிதியும் சொரூப் தாமரும் அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. ஸோ இப்படி புண்டரீக வித்யாநிதி ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவாக பக்தி செஞ்சவர். ஆனால் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யும்போது பக்தர்களை வந்து வெளி தோற்றத்தில் பார்த்து அவங்களுக்கு நம்ம அபராதம் செய்யக்கூடாது. ஜெகநாதருக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது அந்த பக்தனுடைய அன்பு பரிமாற்றமும் பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தியும் பகவானுக்கு பார்த்துக்குவாரே தவிர அதில் குறைகள் கண்டுபிடிக்கிறதோ குற்றங்கள் செய்கிறதோ நம்ம வந்து பகவான் அதை பொறுத்துக்க மாட்டார் அப்படிங்கிறதும் இந்த லீலையில் தெரிஞ்சின்றோம். இன்னொரு லீலை புண்டரீக வித்யாநிதியில் கதாதர பண்டிதர் ஒரு நாள் சைத்தன்யமா அப்ட வந்து சொல்லுவார், எனக்கு வந்து திரும்ப தீட்சை கொடுங்க, ஏன்னா நான் புண்டரீக வித்யாநிதியை தீட்சை வாங்கி மந்திரம் வாங்கிட்டேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறான் எனக்கு சுவையே வரமாட்டேங்குது, அந்த மந்திரத்தில் பிரேமமே வரமாட்டேங்குது, தயவுசெய்து எனக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை கொடுங்க, அந்த இஷ்ட மந்திரத்தை அந்த தீட்சா மந்திரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதாதர பண்டிதர் சைத்தன்யமா அப்ட வந்து கேட்பார். இப்போ சைத்தன்யமா அப்ட ரொம்ப அழகாக சொல்வார், தீட்சா மந்திரம் வந்து ஒரு தடவை தான் கொடுக்கப்படும், அது குரு தான் ஆன்மீக குரு தான் கொடுக்கணும், தீட்சா குரு தான் கொடுக்கணும், அந்த தீட்சா குரு கொடுத்த மந்திரத்தை இன்னொரு தடவை இன்னொருத்திட்ட நம்ம வாங்கிக்கூடாது, அப்படியே நீ இன்னொரு தடவை அந்த மந்திரத்தை கேட்கணும்னு நினச்சா அவர்கிட்டயே தான் கேட்கணும், அதுதான் முறை அதுதான் தர்மம் அதுதான் சாஸ்திர விதி. அப்போ உனக்கு திரும்ப அந்த மந்திரத்தை கேட்கணுமா அதுக்கு புண்டரீக வித்யாநிதிட்டு தான் கேட்கணும். அப்போது புண்டரீக வித்யாநிதி இப்போ இங்கே இல்லையே நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்னு கதாதர சொல்லும்போது சைத்தன்யமா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாளில் புண்டரீக வித்யாநிதி இங்கே வருவார், வந்து திரும்ப உனக்கு ரெண்டாவது தீட்சை கொடுப்பார் அப்படின்னு சைத்தன்யமா சொல்வார். ஸோ இந்த லீலையில் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, கதாதர் பண்டிதர் புண்டரீக வித்யாநிதிக்கு அபராதம் செய்ததாக அதனால் இன்னும் கூட அவர்கிட்ட தீட்சை வாங்கி கூட அவருக்கு மனது இன்னும் சமாதானம் ஆகலையா, இன்னொரு தடவை கூட அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணுங்கிறத விரும்பினார். ஸோ அதனால சைத்தன்யமா அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார், திரும்பவும் ஒருதாக கூடி புண்டரீக வித்யாநிதி வந்து திரும்பவும் கதாதர பண்டிதருக்கு ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரிநாமத்தை சொல்லி இன்னும் அவரை வந்து அவரோட அன்பு பரிமாற்றம் பண்ணார். எப்படி புண்டரீக வித்யாநிதி பிரேம நிதி, அவர் தான் அவருக்கு தான் பிரேமமே இருக்குது, அந்த பிரேமத்தை அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும், அவருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு வந்து சைத்தன்யாவுடைய கருணை முந்தைய ஆச்சாருடைய கருணையெல்லாம் கிடைக்கும். அதனால் புண்டரீக வித்யாநிதியோட கருணைக்காக நம்ம வேண்டிய பிரார்த்திப்போம். ஸோ அப்புறம் ரகுநந்தன் தாக்கூரை முடிச்சிடுவோம். அப்புறம் இது ரகுநந்தன் தாக்கூர் ஆக்சுவலி ஸ்ரீகாந்தாங்கிற இடம் வந்து பர்தமான் மேற்கு வங்காளத்தில் பர்தவான் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீகாந்தா பர்தவான் பக்கத்தில் ஸ்ரீகாந்தா இருக்குது. இந்த ஸ்ரீகாந்தாவில் உள்ள பக்தர்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. இந்த ஸ்ரீகாந்தாவில் மூணு பக்தர்கள் இருந்தாங்க, முகுந்ததாஸ் மாதவதாஸ் நரகரி சர்க்கார் தாக்கூர், இவங்க மூணு பேர் சகோதரர்கள். இதில் முகுந்ததாஸ் மூத்த சகோதரர், மாதவதாஸ் இளையவர், அதுக்கப்புறம் நரகரி சர்க்கார் தாக்கூர், மூணு பேர். இந்த மூணு பேருமே மகாபிரபு மேலே அவ்வளோ பிரியம் உள்ளவங்க, அவ்வளோ அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவங்க. அதில் முகுந்ததாஸுடைய புதல்வர் தான் ரகுநந்தன் தாக்கூர். முதல் நம்ம முகுந்ததாசருடைய சிறப்பு என்னன்னு பார்த்துருவோம். முகுந்ததாசர் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமத்தில் இருந்தார், எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு பரிமாற்றம் பண்ணார். முகுந்ததாசர் ஒரு வைத்திய குடும்பத்தில் வந்தவர். முகுந்ததாசரும் இந்த ரகுநந்தன் தாக்கூர்லாம் ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய வைத்திய மருத்துவ குடும்பத்தில் வந்தவங்க. ஒரு நாள் முகுந்ததாசர் நவாபுக்கு வந்து வைத்தியம் செய்கிறதுக்காக போயிருப்பார் அவருடைய சபைக்கு. இப்போ நவாப் வந்து சகஜமாக முகுந்ததாஸ் கூட பேசிகிட்டு இருக்கார். முகுந்ததாசருக்கு அவர் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சேவகர் ஒருத்தர் வந்து மயிர்பீழி எடுத்துன்னு வந்து ராஜாவுக்கு மயிர்பீழி வீசுவார், சாமரம் வீசுவார். அந்த சாமரத்தில் உள்ள மயிர்பீழியை பார்த்த உடனே முகுந்ததாசருக்கு கிருஷ்ணருடைய ஸ்மரணம் வந்தது, கிருஷ்ணர் மேலே பிரேமம் ஏற்பட்டு உடனே கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துடுவார். ராஜாத்தோடைய சிம்மாசன் இறங்கி வந்து பார்க்குறாரு, பேச்சு மூச்சு இருக்கால் இறந்து போயிட்டார் என்னவோ அப்படின்னு பார்க்குறாரு. பிரமிச்சு போடுற ராஜா, என்னது என்னாச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு? ஏன்னா அவர் முகலாய அரசனாக இருந்ததுனால அவருக்கு முகுந்ததாசுடைய பக்தி அவருடைய பிரேமம் என்னங்கிறது புரியல, ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் முகுந்ததாசர் தன்னுடைய நினைவுக்கு வரார். நினைவு வந்தோடனே என்ன அது உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு வலிப்பு மாதிரி இதெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார் அந்த ராஜா. இல்லை இல்லை இது என்னால் எப்படி நான் எப்படி இல்லை எங்களுக்கு ஏதோ அவ்வளோ ஒரு இது வந்து சாதாரணமான நிலை மாதிரி தெரியலையே அப்படின்னு முகலாய மன்னரே பிரமிக்கிற அளவுக்கு அவரே குழப்பமடைகிற அளவுக்கு முகுந்ததாசர் அவ்வளவு பிரேமம் அவ்வளவு பக்தி பண்ணவர், கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்புள்ளவர். அந்த முகுந்ததாசருடைய புதல்வர் தான் ரகுநந்தன் தாக்கூர். ரகுநந்தன் தாக்கூர் கிருஷ்ணலீலையில பிரத்யும்னா சொல்லப்படுறார். கிருஷ்ணலீலையில பிரத்யும்னா இருக்கார் இல்லையா, பிரத்யும்னா வந்து ரகுநந்தன் தாக்கூர் தான் தோணாங்க அப்படின்னு கௌர கணோதேச தீபிகால கவிகர்ணபூர்ண சொல்ற.
வியூகஸ்ரீயா பிரத்யும்ன பிரியா நர்மசா கோபவத் சக்கரலீலாஸ்ய சகாயாம் யோ ராதா மாதவயோர்வஜே ஸ்ரீசைதன்ய த்வைதானு சேவ ரகுநந்தன.
அதாவது மூணாவது நபர் நாலு விதமான வியூகத்தில் வாசுதேவ சங்கர்ஷ்ணர் பிரத்யும்னர் அனிருத்தர். நாலு வியூகத்தில் வாசுதேவ பிரத்யும்னர் சங்கர்ஷ்ணர் பிரத்யும்னர் அனிருத்தர். இந்த பிரத்யும்னர் தான் வந்து ராதா மாதவ் லீலையில கிருஷ்ண லீலையில வந்து பிரிய நர்ம சகா கிருஷ்ணனுடைய கோகுல லீலையில கோலோக லீலையில பிரிய நர்ம சகான்றவர் இங்க சைத்தன்ய லீலையில ரகுநந்தனா தோன்றியிருக்கார் அப்படின்னு கௌர கணவ தேச தீபிகால கவிகர்ணபூர்ணர் ரொம்ப அழகா சொல்றார். இப்படி முகுந்த தாஸ் அவ்வளவு அற்புதமா பகவானுக்கு பக்தி தோன்று பண்ணிட்டு இருக்கிறவர். அவங்க வீட்டுல ராதா கோபிநாதர் இருக்கிறவர், கோபிநாத் விக்ரம். கோபிநாத் விக்ரத்துக்கு தினமும் முகுந்ததாசர் வந்து நைவேதம் செய்வார். அப்ப சின்ன வயதுலயே ரகுநந்தனுக்கு இப்ப நாலு அஞ்சு வயசு தான் இருக்கும், அஞ்சு வயசு குழந்தை. அப்பவே ரகுநந்தன் வந்து முகுந்ததாஸ் சைத்தனோட இல்லைகள்லாம் சொல்லி அவருக்கு பயிற்சி கொடுத்துருந்தேன், கிருஷ்ண உணர்வு கொடுத்து போதிச்சுட்டே வர்றாரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு உபநயனம் எல்லாம் பண்ணி அவருக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாள் ரகுநந்தன் என்ன சொல்றாருன்னா, சாரி முகுந்ததாஸ் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அப்பா வெளியில போறேன், நாளைக்கு நீ கோபிநாதருக்கு அம்மா வந்து பிரசாதம் பண்ணி தருவாங்க, போகா பண்ணி தருவாங்க, நீ கோபிநாதருக்கு நைவேத்தம் செய்துது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்ததாஸ் வெளியே போடுறார். அப்போ அன்னைக்கு ரகுநந்தனுடைய அம்மா வந்து போகா தயார் பண்ணி அதை வந்து ரகுநந்தன்ட்ட கொடுக்குற, கொடுத்து நீ போய் கோபிநாதருக்கு நைவேத்தியம் போய் பிரசாதம் படைச்சிடு, போகா படைச்சிடு. ரகுநந்தன் சின்ன குழந்தை, அவர் ஆல்டருக்குள்ள வர்றார். கோபிநாதருடைய ஆல்டர் பூஜையில வந்துட்டு அந்த பிரசாத் கோபிநாத் மாதிரி வச்சுட்டு கோபிநாத்தை பிரார்த்தனை செய்யறார். கோபிநாதா இந்த போகாவை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ ரகுநந்தன் சின்ன குழந்தை, அவருக்கு என்ன நினைச்சிருந்தாருன்னா, கோபிநாதர் எல்லா பிரசாதையும் சாப்பிடுவார், போகாலாம் சாப்பிடுவார். அவருக்கு தெரியாது கிருஷ்ணர் பாக்குறதுலயே சாப்பிடுறாரு, அவர் பார்த்து அப்படி சாப்பிட்டா கூட திரும்பவும் அதே பிரதாரத்தை அப்படியே வைக்க முடியும். அவர் வந்து பூர்ணம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிஷதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இப்படி சாஸ்திரங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பார்க்கறதுலேயே திருப்தி அடைகிறார், அவர் பார்க்கறதுனாலே சாப்பிட முடியும், அவருடைய ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோடைய வேலை செய்ய முடியும், அவர் கண்ணால் சாப்பிட முடியும், காதால் பேச முடியும், வாயால் கேட்க முடியும், அவருடைய அங்கம் எல்லாமே ஆன்மீகமானது. அதெல்லாம் அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது. அவரும் நினைச்சாரு கோபிநாத் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவார் வச்சுட்டு போகா கொடுத்தாரு. கோபிநாதர் அப்படியே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டார். ஆனால் இந்த குழந்தைக்கு புரியலாது. இந்த குழந்தை என்ன நினைச்சுட்டுனா, கோபிநாதர் சாப்பிடலன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சு, அங்கேயே கேவி கேவி கதறி கதறி அழுது அப்படியே மயங்கி விழுந்துடும். இந்த குழந்தையோடைய பக்தி பார்த்தோன்னே கோபிநாதர் என்ன பண்ணுவார், அந்த மகாபிரசாத அந்த போகாலாம் எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டோடனே வெறும் பானையை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு ரகுநந்தன். இப்போ அம்மா கேட்பான், என்னாச்சு இவன் ஆல்டருக்குள்ள போய் இவன் சாப்பிட்டுட்டு போனோம், இவன் போய் ஆல்டருக்குள்ள போய் கிருஷ்ணன் படி சாப்பிட்டுட்டானோ, என்னாச்சு ரகுநந்தன் போகா பிரசாத் மகாபிரசாத் எங்க, அதெல்லாம் கோபிநாத் சாப்பிட்டாருமா அப்படின்னாரு. அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். வெளியில போன முகுந்ததாஸ் வந்துடுவார். வந்தோடனே கேட்பாரு என்ன நடந்தது. அப்போ மனைவி சொல்லுவா, இன்னைக்கு ரொம்ப அற்புதம் நடந்துருச்சு, என்னாலையும் நம்ப முடியல, இவன் போகா கொண்டு போய் ஆஃபர் பண்ண படைச்சான் கோபிநாதருக்கு, கேட்டால் கோபிநாத் சாப்பிட்டான்னு சொல்றான், வெறும் பானை தான் வந்தது. அப்போ தன்னுடைய அவருடைய அப்பா ரகுநந்தனுடைய அப்பா முகுந்ததாஸ் தெரியும் தன்னுடைய பையன் பொய் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் அந்த மாதிரி வழக்கில் அவருக்கு அவருக்கும் கொஞ்சம் மனதில் சந்தேகம் வரும், இன்னும் கோபிநாத் சாப்பிட்டாரா, சரி ஒன்று பண்ணு, நீ திரும்ப லட்டு பண்ணு, லட்டு பண்ணி கொடு ரகுநந்தன் ரகுநந்தன் அம்மா லட்டு பண்ணி தருவாங்க, நீ போய் கோபிநாத் கொடு என்ன அப்படின்னு, சரிப்பா அப்படின்னு அம்மாவும் லட்டு பண்ணி கொடுப்பாங்க. லட்டு பண்ணோடனே இவர் வந்து அந்த தட்டில் எடுத்துன்னு வந்து கோபிநாத் மாதிரி வைப்பார். முகுந்ததாஸ் என்ன பண்ணுவார், வெளியில் ஜன்னலுக்கு மாதிரி ஒழிஞ்சு பார்த்துட்டு இருப்பார், உள்ள ஆழ்த்துக்குள்ளே விஷ்ணுவோட பூஜை அறையில் என்ன நடக்குது அப்படின்னு வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கார். இவர் போய் அந்த பிளேட்டில் லட்டெல்லாம் வச்சுட்டார். வச்சுட்டு வழக்கம் போல கோபிநாத் மகாபிரசாதம் சாப்பிட்டு போகா சாப்பிடுனார். கோபிநாதர் இப்போதான் முழு விருந்து சாப்பிட்டுருக்காரு, வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ரகுநந்தன் ஆள ஆரம்பிச்சிருவார், இன்னும் கோபிநாத் சாப்பிட மாட்டேங்கிறார். அப்போ இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு லட்டு எடுத்து பாதி கடிப்பார், பாதி போக சாப்பிட்டா போது வயிறே ஃபுல்லாக இருக்கு, பாதி கடிச்சு அப்படி பாதி கையோ நிற்பார். பார்த்த உடனே மூந்ததாலுக்கு அவ்வளோ ஆச்சரியமாயிரும், என்னுடைய பையன் ரகுநந்தனுக்கு இவ்வளோ பக்தி இருக்கா பகவான் மேலே, அவரே நேரடியாக வந்து இந்த போகாவை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுநந்தன் மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சிடும். அன்றையிலேருந்து இப்போவும் அந்த விக்கிரகம் வந்து பாதி அந்த கையில் லட்டு வச்சுட்டு இருப்பாராம், கோபிநாதர் வந்து பாதி லட்டு வச்சுட்டு இன்னும் தர்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறாங்க. நம்ம போனால் அந்த விக்கிரகம் தர்ஷன் பண்ணலாம், கையில் பாதி லட்டோட ரகுநந்தன் தாக்கூர் கொடுத்த பாதி லட்டோட கோபிநாதர் தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கார். எப்படி முகுந்ததாசும் ரகுநந்தனும் ரகுநந்தன் தாக்கூரும் அவ்வளவு சிறப்பாக பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் முகுந்ததாசரும் ரகுநந்தன் ரெண்டு பேரும் ஸ்ரீ சைத்தன்ய மாபு சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. வருஷம் வருஷம் பூரி ரத யாத்திரைக்கு வருவாங்க. இப்போ சைத்தன்ய மாபு சந்திக்கும் போது சைத்தன்ய மாபு முகுந்ததாசர் ஒரு கேள்வி கேட்டார், முகுந்ததாசரே நீங்க அப்பாவா இல்ல ரகுநந்தன் உங்களுக்கு அப்பாவா அப்படின்னு, ரெண்டு பேர்ல யார் அப்பா அப்படின்னு, யார் தகப்பன்? அப்ப மூந்தா சொல்வாரு, ரகுநந்தன் தான் எனக்கு அப்பா, ஏன்னா அவருக்கு அவர் தான் வந்து ரகுநந்தன் தான் எனக்கு உங்க மேல உள்ள பிரேமம் பக்தி என்னங்கிறத எனக்கு காமிச்சு என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சைத்தன்மாபு ரொம்ப திருப்தி அடைஞ்சிடும். ஏன்னா ரகுநந்தன் வந்து அந்த அளவுக்கு சைத்தன்மாபுனாலே சந்தோஷப்படுது. என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியர் வந்து சைத்தன் ரகுநந்தன் தாக்கருடைய உடல் சைத்தன்மாபு வந்து வேறானது இல்லைன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மிக மிக நெருக்கமானவர் ரகுநந்தன் தாக்கூர். அப்படி சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகளில் அவருடைய சேவையில் ரகுநந்தன் தாக்கூர் முகுந்தாஸ் இருந்தார். ரகுநந்தன் தாக்கூர் வந்து நரகரி சர்க்கார் தாக்கூட தீட்சை வாங்கிட்டார், நரகரி சர்க்கார் தாக்கூட தீட்சை வாங்கிட்டு அவருடைய ஆன்மீக குருக்கு சேவை பண்ணுறார். ஸோ இப்படி ரகுநந்தன் தாக்கூர் இருந்த இடத்துல ஒரு ஒரு அவங்க தங்கியிருந்த வீடு அந்த கோயில் எல்லாம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கதம்ப மரம் நிற்கும். கதம்ப மரம் பார்த்தீங்கன்னா சீசன் அந்த அந்த பருவம் வரும்போது அதில் பூ பூக்கும். ஆனால் ரகுநந்தன் தாக்கூருக்கு வேண்டி அவர் கோபிநாதர் விக்கிரகத்துக்கு அந்த புஷ்பத்தை படைக்கணும் கொடுக்கணுங்கிறதுக்காக கதம்ப மரத்தில் அவர் விரும்பும் போதெல்லாம் பூ வருமா, தினமும் ரெண்டு ரெண்டு பூ, அந்த பூவை எடுத்து ரகுநந்தன் தாக்கூர் கோபிநாதருக்கு சமர்ப்பிப்பார். இந்த ஒரு லீலையும் வந்து அங்கே நடந்தது. அந்த கதம்ப மரத்தில் ரகுநந்தன் தாக்கூர் விரும்பும் போதெல்லாம் அதில் பூ கிடைக்கும். இன்னொரு அற்புதமான லீலை ரகுநந்தன் தாக்கூர் லீலையில், இந்த மாதிரி ரகுநந்தன் தாக்கூர் பால்ய பருவத்திலேயே சின்ன வயசுலேயே வந்து அவர் அவ்வளோ பக்தி உள்ளவர், அவ்வளோ ஒரு சுத்த பக்தர்னு எல்லா பக்தர் மத்தியிலும் தெரிஞ்சிடும். சைத்தன்யமாபுரி சகாக்கள் நித்யானந்த சகாக்கள் மத்தியில் எல்லாருக்கும் ரகுநந்தன் தாக்கூருடைய உன்னதமான பக்தி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது வந்து அபிராம் தாக்கூர் காதுக்கு போகும். அபிராம் தாக்கூரோட லீலையை வந்து ஏற்கனவே நம்ம சீனிவாச ஆச்சாரியோட லீலையில் படிச்சிருக்கோம். அபிராம் தாக்கூரர் அவ்வளோ சுத்த பக்தர், அவரளவுக்கு சுத்தம் இல்லைன்னா அவரளவுக்கு நம்மகிட்ட சுத்த பக்தி இல்லைன்னா அவர் முன்னாடி வந்து அவர் நமக்கு நமஸ்காரம் பண்ணாலும் நம்ம இறந்து போடுவோம் அந்த ஸ்பாட்டே. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அபிராம் தாக்கூர் லீலையில் அவர் வந்து ரொம்ப சுத்த பக்தர், அவர் போய் ஏதாவது சாலக்கெல்லாம் பிகரத்துக்கோ இல்லை காளி அந்த மாதிரி சிலைகளுக்கிறதுக்கோ நமஸ்காரம் பண்ணார்னா அது சுத்தமாக இல்லைன்னா வெடிச்சு சதறிடும். அப்படிதான் ஒரு நாள் அவர் எங்கே ஒரு யாத்திரை போகும்போது ஒரு காளி சிலைக்கு மாதிரி நமஸ்காரம் பண்ணுவார், வெடிச்சு சதறிடும் அந்த வேலை சிலை. ஸோ எப்படி அபிராம் தாக்கூர் வந்து யாருக்கா வாஞ்சாக்கல் பத்தர் பண்ணுறாங்க எல்லாம் ஓடிடுவாங்க, யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. அபிராம் தாக்கூர் வந்து யாருக்கா நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான், அந்த பக்கம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அபிராம் தாக்கூர் என்ன கேள்விப்படுறாருன்னா, ரகுநந்தனுடைய புகழ் கேள்விப்படுறார். இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ வயசுலேயே இந்த அளவுக்கு பக்தியா, அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ரகுநந்தனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அபிராம் தாக்கூரர் ஸ்ரீகாந்தா வருவார். அவங்க அப்பா மக்களை பயங்கர வருத்தமாயிடும், பயமாயிடும், எங்கேயாவது நமஸ்காரம் பண்ணி ரகுநந்தன் இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது. அந்த சமயத்தில் அவர் வெளியில் போயிருப்பார். உடனே முகுந்தாஸ் சொல்லுவார், ரகுநந்தன் தாக்கூர் முகுந்தாஸ் வந்து அபிராம் தாக்கூர் வந்து ரொம்ப அன்போடு வரவேற்கிறார். வரவேற்ற உடனே அவர் கேட்குறார், எங்கே ரகுநந்தன் நான் பார்க்கணும், ரகுநந்தன் இங்கே, ரகுநந்தன் இங்கே. அவர் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டார். ஆக்சுவலாக பொய் சொல்லல், உண்மையாக அவருக்கே வெளியே போயிருந்தார், அவரை பார்க்க முடியாது, இங்கே வெளியே போயிட்டார். சரி அப்படியா, சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிற வர வழியில் ஸ்ரீகாந்தாவுக்கு வெளியில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு பேர் நான் மறந்துட்டேன். அந்த கிராமத்தில் ரகுநந்தன் உட்காந்து சேன் பண்ணிகிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அப்போது அபிராம் தாக்கூர் புரிஞ்சின்றார், இவ தான் ரகுநந்தன், அவரோட உள்ள அவ்வளோ தேஜஸ் அவ்வளோ அழகு அந்த பையனோட உடலில். பார்த்த உடனே அபிராம் தாக்கூரர், நீ தான் ரகுநந்தனா? ஆமாம், நான் தான் ரகுநந்தன் அப்படின்னு சொல்லி சாஸ்தாகம் நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்கு. ரகுநந்தன் இறக்கவே இல்லை, ஹரிவேல் ஹரே கிருஷ்ணா ரகுநந்தன் அப்படியே அபிராம் தாக்கூர், ஐயோ இவர் ஒரு மகாபாகவதர், எனக்கு நமஸ்காரம் பண்ணதில்ல, அவர் நமஸ்காரம் பண்ணார். எப்படி ரெண்டு பேரும் கட்டி தழுவிடுறோம், ரெண்டு பேரும் கட்டி தழுவி அப்படியே கண்கள் இருந்து வர பிரேம ஜலத்தினால ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணாவுடைய நாமங்களை பாடி நர்த்தனை பண்ணுவாங்க, ரொம்ப அற்புதமாக ஆடுவாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ரகுநந்தன் தாக்கூர் அபிராம் தாக்கூரும் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க பல மணி நேரங்கள். அப்போ ரகுநந்தன் தாக்கூர் காலில் கொலுசு அணிஞ்சிருப்பேன், அது நூப்புன்னு சொல்லுவாங்க இதில், அந்த கொலுசு என்ன ஆயிடுனா ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடி அந்த கொலுசு அருந்துடுமா, அருந்து இவங்க ஆடின வேகத்தில் 4 மைல் தள்ளி போய் விழுமா அந்த கொலுசு, 4 மைல் தள்ளி போய் அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் விழுமா. அதுக்கு நூப்பூர் குண்டுன்னு பேர், நூப்பூர் சரோவர்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. இப்பவும் பக்தர்கள்லாம் போய் அந்த ஜலத்தில் போய் நீர் வாழ்வாங்க, இதில் தள்ளி தெளிச்சுக்குவாங்க. ரகுநந்தன் தாக்கூருடைய அந்த கொலுசு விழுந்த இடம் நூப்பூர் குளம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரகுநந்தன் தாக்கூர் போல ஒரு பகவான் மேலே சுத்த பக்தியும் பிரேமும் உள்ளவர். அவர் நரவேல் சர்க்கார் தாக்கூருடைய மறைவு, அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் அங்கிருந்து அவருக்கு கீர்த்தனம்லாம் செய்து அவர் சேவையில் ஈடுபடுவார். இப்போ ரகுநந்தனுக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் பேர் கண்ணைய தாக்கூர். கண்ணைய தாக்கூரர் வந்து ரகுநந்தனுடைய புதல்வர், ரகுநந்தன் தாக்கூருடைய புதல்வர். அவருக்கு வந்து நரகடி சர்க்கார் தாக்கூரர் மதன கோபால்னு ஒரு விக்கிரகம் வழிபாடு பண்ணிட்டு இருப்பார், அந்த விக்கிரகத்தை வந்து கண்ணைய தாக்கூருடைய பொறுப்பில் கொடுப்பார், அவர் அந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்வார். இப்படி கண்ணைய தாக்கூரர், ரகுநந்தன் தாக்கூரர், மற்ற பக்தர்கள்லாம் சேர்ந்து நரகடி சர்க்கார் தாக்கூரர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அங்கே நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. அப்படியே நரகடி சர்க்கார் தாக்கூர் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். மறைந்த உடனே பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி அந்த விருந்துக்கு எல்லாரும் அழைச்சி அதில் எல்லாருக்கும் பிரசாதம் பரிமாறுறார். அப்போது ஒரு அறையில் ஒரு ரூமில் என்ன பண்ணுவார், ஒரு இலை போட்டு நரகடி சர்க்கார் தாக்குறதுக்கு பரிமாறியிருப்பார். பரிமாறி கொஞ்ச நேரத்தில் ரகுநந்தன் தாக்கூர் வந்து அறையை திறப்பாராம். மறைந்து போன நரகடி சர்க்கார் தாக்கூர் திரும்பவும் அங்கே வந்து பிரசாதம் ஆனர் பண்ணுவார். நரகடி சர்க்கார் தாக்கூர் கிஜார் எப்படி அவர் ரொம்ப சாஸ்தாகமாக அப்படி நமஸ்காரம் பண்ணுவார். தன்னுடைய குருநாதர் தன்னுடைய சேவையை வந்து சாஸ்தாக நமஸ்காரம் பண்ணுறார். எப்படி நரகடி சர்க்கார் தாக்கூருக்கும் ரகுநந்தருக்கும் அப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது. எப்படி இந்த உலகத்தில் ரகுநந்தன் தாக்கூர் ரொம்ப அற்புதமாக பக்தி தொண்டு பண்ணி பிரேமத்தை வெளிப்படுத்தினார், ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தார். கொஞ்ச காலத்தில் அவரும் இந்த உலகத்தில் லீலையை முடித்து போகிறார். அப்படி போகும்போது சீனிவாசாச்சாரியர், சீனிவாசாச்சாரியர் வந்து அந்த சமயத்தில் ரகுநந்தன் தாக்கூர் நரகடி சர்க்கார் தாக்கூர் அவங்களுடைய வழிகாட்டுதலில் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார். சீனிவாசாச்சாரியர் அங்கே வந்து கீர்த்தனம் செய்கிறார். ரகுநந்தன் தாக்கூர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீனிவாசாச்சாரியர் அங்கே வந்து கீர்த்தனை பண்ணுறார். அப்போது அவருடைய பையன், ரகுநந்தன் தாக்கூருடைய பையன் வந்து புதல்வர் வந்து கண்ணைய தாக்கூரர், அவர்கிட்ட தன்னுடைய விக்கிரகங்கள்லாம் ஒப்படைக்கிறார். ராதா கோபிநாதர் அந்த வழிபாடு பண்ண விக்கிரகங்கள்லாம், கௌர கோபாலர் இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து கண்ணைய தாக்கூர்கிட்ட கொடுத்து வழிபாடு பண்ண சொல்லி ரகுநந்தன் ஒப்படைக்கிறார். அப்படியே அவர் இந்த உலகத்தை விட்டு வேலையை முடிச்சு போகிறார். அப்போ சீனிவாசாச்சாரியர் ரொம்ப அற்புதமாக கீர்த்தனை பாடிட்டு போகிறான். அற்புதமாக இப்போ மறைந்து போன ரகுநந்தன் தாக்கூர் திரும்பவும் அங்கே தோன்றுவார், தோன்றி எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் மூழ்கி போனாங்க. எப்படி ரகுநந்தன் தாக்கூர் தன்னுடைய பக்தர் கூட அவ்வளோ அன்பு பரிமாற்றம், தன்னுடைய சைத்தன்மாவின் மேலே அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர், தன்னுடைய மற்ற வைஷ்ணவர் கூட அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர். இன்னைக்கு அவர் தோன்றிய தினம், ரகுநந்தன் தாக்கூர் தோன்றிய தினம். அவருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அவங்கெல்லாம் தான் கிருஷ்ண பிரேமத்துடைய பொக்கிஷமாக, பொக்கிஷெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ரகுநந்தன் தாக்கூருடைய கருணை நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ ரகுநந்தன் தாக்கூர் கி, ஒன்றிய வித்யாநிதி கி, விஷ்ணு பிரியா மாதாஜி கி, ஜாய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதி கி, ஸ்ரீல குருதேவி கி, ஜாய் கோ பிரேமானந்தே. கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் எழுதிருக்கீங்க?